கிருஷ்ணா புத்தக செமினார். இது எத்தனாவது வாரம் நம்ம எடுக்கிறோம்? அஞ்சாவது வாரம். எத்தனை சாப்டர் பார்த்துருக்கோம்? பத்தொன்பது சாப்டர் பார்த்துருக்கோம். ஓகே, வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்ம 20, 21, 22, 23 நாலு சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸிமம் நம்ம 20 தான் நிறைய பார்ப்போம். மித்ததெல்லாம் ஜஸ்ட் ஓட்டி விடலாம். ஓகே, கிருஷ்ண போன அத்தியாயத்துல கடைசியா என்ன பார்த்தோம்? கிருஷ்ணர் காட்டுத்தீயை விழுங்கிறார். அப்புறம் பிரலம்பாசுரனா யாரு வதம் பண்றா? பலராமர் வதம் பண்றாரு. எப்படி வதம் பண்றாரு பிரலம்பாசுரனை? ஒரே ஒரு அடியில காலி பண்றாரு. ஸோ பலராமர் பிரலம்பாசுரனை வதம் பண்றார், கிருஷ்ணர் காட்டுத்தீயை முழுங்குறார். ஸோ இதெல்லாம் பார்த்தறியும் கிருஷ்ணருடைய நண்பர்கள், கோப நண்பர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஓ, கிருஷ்ணர் ஒருவேளை ஒரு பெரிய தேவர்களா தேவரா இருப்பார் போல இருக்கு, தேவாதி தேவரா இருப்பார் போல இருக்கு கிருஷ்ணர். ஏன்னா இந்த மாதிரியான அசாத்தியமான செயல்கள் எல்லாம் சாதாரண மனுஷனால செய்ய முடியாது. ஆனா அவங்க வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்க கிடையாது. அவங்கள பொறுத்தளவு கிருஷ்ணர் யாரு கேக்குதா? மைக் வேணுமா? கேக்குதுல்ல? கிருஷ்ணர் நமது அன்புக்குரிய நண்பர் அப்படிங்கறதுதான் கோப நண்பர்களை பொறுத்தளவு அவங்களுக்குள்ளார இருந்தது. அவங்களுக்குள்ளார வந்து கிருஷ்ணர் ஒரு முழுமுதற் கடவுளா இருக்கலாம், நாராயணரா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு வந்து வரவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க? கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய தேவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஸோ அது மாதிரி நினைச்சு அவங்களுக்குள்ளார பேசிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு மழைக்காலம் வருது. இந்த அத்தியாயம் உண்மையில பாத்தீங்கன்னா, படிச்சு பாத்தீங்கன்னா, மழைக்காலம் மற்றும் இலையுதிர்காலம் ரெண்டு காலத்தை பற்றிய வர்ணனை இதுல இருக்கும். ஸோ எதுக்காக கிருஷ்ண லீலைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது சுக்கதேவ கோஸ்வாமி இந்த மழைக்காலம் இலையுதிர்காலத்தை பத்தி வர்ணனை செய்யணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? தத்துவங்கள் ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டாரு, உள்ள தத்துவம் இருக்கு, உண்மைதான், அது கரெக்ட். ஆனா இந்த தத்துவங்கள் எல்லாத்தையுமே பெரும்பாலும் அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. சுக்கதேவ கோஸ்வாமி முன்னாடி 9 அத்தியாயத்துல நிறைய தத்துவம் கொடுத்துருக்காரு. உள்ள கதைகளின் நடுவுல நிறைய தத்துவங்களுடைய செயல் ரீதியா நம்ம பாக்குறோம், சரியா? அது இல்லாம இங்க வந்து இந்த ஒரு அத்தியாயம் முழுக்க கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய அத்தியாயம் மாதிரி தெரியக்கூடிய ஒரு அத்தியாயத்தை ஏன் சுக்கதேவ கோஸ்வாமி நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்த, ஏன்னா மழை பெய்யுது, இலை இதற்கான வருது, இதை பத்தி சொல்றதுக்காக அவர் ஏன் செலவு பண்ணணும்? ஏற்கனவே 10வது காண்டத்துக்கு வந்துட்டாரு. பரீட்சித் மகாராஜுக்கு நாள் முடிய போகுது, கிருஷ்ண லீலையை பத்தி தான் விளக்கமா சொல்லணும். அதுக்காக தான் பரீட்சித் மகாராஜ் ராமலீலைகளை பத்தி விளக்கமா சொல்லாம கிருஷ்ண லீலைகளுக்கு சீக்கிரமா வந்தார். யார் பாகவதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பாகவதத்துல வந்து 9வது காண்டத்துல ராமலீலைகள் வரும். ஆனா ராமலீலைகளை பத்தி சொல்ல வரும்போது சுக்கதேவ கோஸ்வாமி சொல்லுவார், நீ இதை ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சுட்டு போயிடுவார். எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ண லீலைகளை சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, பரீட்சித் மகாராஜுக்கு டைம் முடிய போகுது அப்படிங்கறனால ரொம்ப விரைவா அவர் வந்து கிருஷ்ண லீலைக்குள்ளார் நுழைறார். அப்படி கிருஷ்ண லீலைக்குள்ளார் நுழைஞ்சவர் இந்த ஒரு அத்தியாயத்துல இலையுதிர் காலத்தை பத்தி ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? என்ன முக்கியத்துவம்?
இயற்கைகள் எல்லாம் கூட கிருஷ்ணருக்கு வந்து இது பண்ணது,
விருந்தாவனத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்றார். கிருஷ்ணா அப்படின்னா, கிருஷ்ணர் நம்ம சொல்லும் போது அவருடைய நாமம் ரூபம் குணம் லீலை அவருடைய தாமம் எல்லாமே உள்ளடங்கு. ஸோ கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கிறதும் கிருஷ்ணருடைய தாமத்தை பத்தி வர்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணருடைய நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணருடைய தாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் பூர்ணமானவர். கிருஷ்ணர் பூர்ணமானவர் அப்படிங்கறனால அவருடைய தாமத்தை பத்தி வர்ணிக்கிறதும் கிருஷ்ணரை பத்தி வர்ணிக்கிறதும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அவருடைய தாமத்துல இந்த மழை காலத்துல எப்படி செயல்படுது, இலையுதிர் காலத்துல எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சுக்கதேவ கோஸ்வாமி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வர்ணனைக்கும் கிருஷ்ணரை நேரடியா வர்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. யார் ஒருத்தர் குன்றிய மனப்பான்மையில இருக்காங்களோ, யாருக்கு வந்து அறிவு ஒழுங்கா விருத்தி அடையிலையோ, அவங்களால இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணருடைய உடல் அங்கங்கள் அவருடைய லீலைகள் இதை மட்டும் ஒரு சிலர் விருப்பம் காட்டலாம். ஒரு பக்தனானவன் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் அப்படின்னா அவருடைய நாமம் ரூபம் குணம் லீலை தாமம் எல்லாத்துலேயுமே வந்து பக்தன் வந்து ஆர்வம் காட்டுவான். நான் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணருடைய லீலைகள் மட்டும்தான் நான் கேட்பேன், நாமத்தை சாரே கிருஷ்ண மகாமந்திரன் சொல்ல சொன்னா அதெல்லாம் தேவையில்லப்பா, கிருஷ்ண லீலை மட்டும் கேட்டு இருந்தா அப்படியே இருக்கலாம் அப்படின்னா. ஆனா உண்மையில அது வந்து புல நுகர்ச்சியாரு. ஸோ கிருஷ்ணரை பற்றி கேட்கறது அப்படின்னா அவருடைய நாமம் ரூபம் குணம் லீலை தாமம் இது எல்லாத்தையும் பற்றி கேட்கறதும் உள்ளடக்கம். ஸோ இங்க வந்து கிருஷ்ணருடைய தாமத்தை பத்தி சுகதேவ கோஸ்வாமி விளக்குறாரு. அப்படி விளக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, வெறுமனே அந்த இலையுதிர் காலம் மழை காலம் இரண்டையும் சும்மா விளக்காம அதுக்கு பின்னாடி பல தத்துவ அர்த்தங்களை உள்ள கொடுத்து விளக்குறார். இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் இந்த மழை காலத்திலையும் இலையுதிர் காலத்தையும் பத்தி சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார், அதுக்கு பின்னாடி என்ன தத்துவ அர்த்தங்கள் இருக்கு, அந்த கோணத்துல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மழை காலம் வருது. முதல்ல அவர் சொல்றார் இந்த மலை மேகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா திரண்டு வருது. அழகா வரக்கூடிய இந்த மலை மேகங்கள் எல்லாமே சூரியனை மறைச்சிடுது. இத வந்து அவர் எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னா, ஒவ்வொரு மழை காலத்துல நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிகழ்ச்சியோட அவர் ஒப்பிடுறார் சுக்கதேவ கோஸ்வாமி. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மழைக்காலம் ஏறக்குறைய மழைக்காலம் இப்ப நடந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ இந்த மழைக்காலத்தோட நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு புரியும், மேகம் வந்தது அப்படின்னா சூரியனை மறைச்சது. இவர் என்ன ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஆத்மா முக்குணங்களால மறைக்கப்படுதுங்கிறார். முக்குணங்கள் இருக்கு, இந்த முக்குணங்கள் என்ன பண்ணுது, இந்த முக்குணங்கள் வந்து ஆத்மாவை அப்படியே கவர்ந்துடு. ஆத்மாவை கவர்றது அப்படிங்கிறது எப்படி மேகங்கள் வந்து சூரியனை கவருதோ அது மாதிரி முக்குணங்கள் வந்து ஆத்மாவை கவர்ந்துருதுங்கிறார். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல இடங்கள், கீதையிலையும் பிரபுபாதத்துக்கு உதாரணத்தை கொடுக்குற மேகங்கள் வந்து சூரியனை கவர்றது மாதிரி முக்குணங்கள் வந்து ஆத்மாவை கவருது, அதே அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அவர் சூரியனுடைய பெருமையை சொல்றார். சூரியன் என்ன பண்ணுது, வருஷத்துல 9 மாசம் நீங்க 3 3 3 3 பிரிச்சீங்கன்னா வருஷத்துல 9 மாசம் சூரியன் வந்து நீரெல்லாம் அப்படியே கிரகிச்சுக்குது, நீரெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்குது. வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது அந்த நீரை வந்து மேகத்தினுடைய ரூபத்துல சூரியன் வந்து கொடுக்குது. ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் சூரியன். சூரியன் தான் அங்கங்க இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் அப்படியே கிரகிச்சு அதை வந்து மழை காலத்துல மேகம் மூலமா கொடுக்குது, சரியா? சோ அது வந்து இவர் எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு அரசாங்கத்துல வந்து வரி வசூல் பண்ற மாதிரி, எப்பவுமே வந்து வரி வசூல் பண்ணிட்டு மக்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க வந்து மக்களுக்கு அதை வந்து சேவையா உபயோகப்படுத்தணும். பிரபுபாதி சம்பந்தமா சொல்லும் போது மக்கள் கிட்ட இருந்து வரி வசூலிக்கப்படக்கூடிய வரியானது மக்களுடைய சேவைக்கு தான் உபயோகப்படுத்தப்படணும். நம்ம என்ன பண்றாங்க, பிரபுபாதி இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகள் யாரெல்லாம் வந்து தங்களுடைய சொந்தத்துக்காக கொள்ளையடிக்கிறாங்களோ ஊழல் பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து தாக்குற இந்த இடத்துல கிருஷ்ண புக் படிச்சு பார்த்தேன் தெரியும். ஸோ அரசாங்கம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதி இந்த இடத்துல வழிகாட்டுற, எப்படி அரசாங்கம் செயல்படணும், எப்படி ஒரு சூரியன் வந்து எந்த தேவையான சமயத்துல கொடுக்குதோ, மழை எப்ப தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த மேகத்தை கொடுக்குதோ, அது மாதிரி மக்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போதைக்கு மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும், அதுதான் அரசாங்கத்தினுடைய பணிங்கிறார். அப்புறம் மேகமானது ரொம்ப கருணை வாய்ந்ததா கருதப்படுது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகள்ல ஒன்று நீர். நீர் இல்லாம யாரும் வாழ்க்கை வாழ முடியாது. பிரபுபா சொல்றாரு, ஒருத்தர் வந்து ஒரு நகரத்துல வாழ்க்கைய வாழ்றேன், எனக்கு வந்து மழை வந்தா என்ன, மழை வராட்டி என்ன, எப்படினாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கலாம். ஆனா உண்மையில வந்து மழை இல்லை அப்படின்னா, நீர் இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிர் வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த மலை மேகமானது மிகவும் கருணை வாய்ந்தது, மலை மேகம் ரொம்ப கருணை வாய்ந்தது, அதனுடைய கருணையை வந்து அது நம்ம மேலெல்லாம் பொழியுது. ஸோ மலை மேகம் ரொம்ப கருணை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. அதை அவர் எப்படி ஒப்பிடுறாருன்னா, பிராமணர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் தானம் கொடுக்குறாங்களே பணக்காரர்கள், அவருக்கு ஒப்பிடுறார். யார் ஒருத்தர் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க வந்து தானம் கொடுக்கணும், நிறைய தானம் கொடுக்கணும். உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்துல எல்லாருமே தானம் கொடுக்கணும், எல்லாரும்னா எல்லாருமே தானம் கொடுக்கணும். பொருள் தானம் அப்படின்னு வரும்போது குறிப்பா கிரகஸ்தர்கள் தானம் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரபுபா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபதேசாமிரத புத்தகத்துல நம்ம இங்க செமினார் எடுக்கும்போது உபதேசாமிரத்துல நம்ம பார்த்தோம், ரூப கோஸ்வாமி சொல்றார் பக்தர்கள் கிட்ட ஆறு வகையான பரிமாற்றங்கள் இருக்கு. என்னென்ன? ததாதி பிரதிகிருகணாதி முக்கியமாச்சாதி பிரச்சுதி புக்தே போஜயத்தை சைவ சத்விதம் பிரீத்தி லட்சணம். என்ன அர்த்தம் யார் சொல்ல முடியும்? நிறைய பேர் ஸ்லோகம் சொன்னீங்க, பொருள்களை தானமா கொடுக்கறது, பொருள்களை தானமா எடுத்துக்கிறது, பிரசாதம் கொடுக்கறது, பிரசாதம் எடுத்துக்கிறது, தகவல் தகவல் விஷயத்த சொல்றது, விஷயத்த கேட்டுக்கிறது. இந்த ஆறும் வந்து சத்விதம் பிரீத்தி லட்சணம், அன்பிற்கான லட்சணங்கள்னு சொல்லி சொல்றார். அந்த வித விளக்கும் போது ஸ்ரீல பிரபுபா சொல்றார், நம்மளுடைய இயக்கத்தை நம்ம வந்து மக்கள் கிட்ட போய் புத்தகத்தை விநியோகம் பண்றோம், இது வந்து நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தானம், இது வந்து பொருள்களை வெகுமதிகளை தானமா கொடுக்கறது அப்படிங்கறத பிரபுபா சொல்றோம். நம்ம வந்து தானம் கொடுக்குறோம், அவங்க கிட்ட இருந்து தானத்தை பெற்றுக்கிறோம். நம்ம வந்து மத்தவங்களுக்கு புத்தகத்தை கொடுக்கறது மூலமா ஒரு மிக மிகப்பெரிய தானம், அதை விட சாஸ்திர தானத்தை விட பெரிய தானம் எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளவு பெரிய சாஸ்திர தானத்தை நம்ம கொடுக்கறோம், அவங்க கொடுக்கக்கூடிய பணமா கொடுக்கக்கூடிய கொஞ்சம் தானத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பிரபுபா இதை வந்து பிரீத்தி லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ அது என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அதாவது பிரம்மச்சாரி ஸ்வானப்பிரஸ்தா சன்னியாசி இவங்க கொடுக்கக்கூடிய தானம் வந்து வேறுபட்டது. அவங்க கொடுக்கக்கூடிய தானம் வந்து சாஸ்திர ஞானம், சாஸ்திர தானம், ஞானத்தை வந்து கொடுப்பாங்க. கிரகஸ்தாஸ் வந்து அவங்களும் கொடுக்கணும், எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு சாஸ்திர தானம் பண்ணணும். அதே சமயத்தில் கிரகஸ்தாஸ் வந்து பண ரீதியாகவும் அவங்க வந்து உதவி செய்வாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய நிலையை பொறுத்து, குறிப்பா இது வந்து சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்குமானது. பிராமணர்கள் வந்து தானம் பெற்று வாழக்கூடியவர்கள், ஆனா பிராமணர்கள்கிட்டையும் தானம்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா அவங்களும் தானம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து வர்ணாசிரம கலாச்சாரத்துல நாம பார்த்தோம்னா, குறிப்பா சத்திரியர்களும் வைசியர்களும் தானம் நிறைய கொடுப்பாங்க. சத்திரியர்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்டுட்டான், ஏதாவது ஒரு கேட்டுட்டாங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டாவது சத்திரியன் வந்து அவ யார் ஒருத்தர் தங்கிட்ட வந்து என்ன கேட்கறாங்களோ அதை வந்து நிவர்த்தி பண்ணி ஆகும். சத்திரியன் வந்து எப்பவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லவே கூடாது, அது வந்து அவனுக்கு வெக்க கேடு. நாம பாக்குறோம் பல உதாரணம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம். பலிமாகறது எங்கிட்ட வந்து ஒரு பிராமணன் கேட்டான், நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? கர்ணன் எங்கிட்ட வந்து ஒருத்தன் யாசகம் கேட்கும் போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சத்திரியன் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. வேற பலிமாராஜ் கர்ணன் இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். ஜராசந்தன் அசுரன் தான், என்கிட்ட வந்து நீ சண்டை போடணும்னு கேட்ட, நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வேத கலாச்சாரம். அதே மாதிரி வைஷ்யர்கள், வைஷ்யர்களும் பாத்தீங்க அப்படின்னா எதுவா இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுப்பாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சத்திரியர்கள் வைஷ்யர்கள் இவங்க எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப இந்த ரீதியில உதவி பண்ணுவாங்க. இப்ப நிறைய பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு இந்தியால, கோயில்கள்லாம் யார் கட்டினது? சத்திரியர்கள் தான் கட்டினாங்க. ஒரு சில கோயில்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப விருந்தாவனத்துல நம்ம கோசாமிகள் கட்டின கோயில்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நேரடியா சத்திரியர்கள் ஈடுபாடல, ஆனா அதுக்கும் வந்து சத்திரியர்கள் உதவி பண்ணிருக்காங்க. நீங்க பாத்து இன்னொரு மதுவாச்சாரியர் உடுப்பியில எப்படி கோயில் கட்டினார், கப்பல்
கப்பல் திருநீர்
ஒரு கப்பல் மூலமா அவருக்கு வந்து கப்பல்ல இருந்து உப்பு வந்தது, அந்த உப்பு வந்து அதுல இருந்து அவருக்கு வந்து விக்கிரகம்
கிடைச்சது,
சந்தன் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டார். அந்த இதே மாதிரி நீங்க ரூபகோஸ்வாமி மதன் மோகன் கோயில் கட்டினார், ரூபகோஸ்வாமி ரூபகோஸ்வாமி தான் சொல்ல வந்த மதுவாச்சாரிய ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பிருந்தாவனத்துல மதன் மோகன் கோயில் கட்டினார். அவர் எப்படி கட்டினார் அந்த கோயில் அப்படின்னா, ஒரு வியாபாரி நிறைய சரக்கு கொண்டு வந்தார், கப்பல் முழு போச்சு. அப்போதைக்கு அவரு மதன் மோகன் நீ பிரார்த்தனை பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் மதன் மோகன் பிரார்த்தனை பண்ணதுனால அவர் வந்து அத வியாபாரத்துல ரொம்ப அந்த கப்பல் தப்பிச்சு அவர் வியாபாரத்துல நிறைய பணம் வந்து அந்த வியாபாரியினுடைய உதவியினால அவர் கட்டினார். ஸோ கருத்து என்னன்னா, வைசியர்கள் சத்திரியர்களும் வைசியர்களும் நிறைய தானம் கொடுப்பாங்க, மற்றவங்களும் தானம் கொடுப்பாங்க, குறிப்பாக சத்திரியர்களும் வைசியர்கள் தானம் கொடுக்கறதுல ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி எப்படி அவங்க வந்து அதுலேயும் யார் ரொம்ப பணம் ஜாஸ்தி இருக்கோ எல்லா வைசியர்களும் ஓரளவு தானம் பண்ணுவாங்க, நிறைய பணம் இருக்கக்கூடிய வைசியர்கள் தாராளமாக தானம் வழங்குவாங்க, நிறைய பணம் இருக்கக்கூடிய சத்திரியர்கள் தாராளமாக தானம் வழங்குவாங்க. ஸோ இதை வந்து இங்கே உதாரணமாக காட்டுற எப்படி அவங்க வந்து பிராமணர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சத்திரியர்களும் வைசியர்களும் தானம் வழங்குறாங்களோ அது மாதிரி மேகமானது தன்னுடைய கருணையினால எல்லாருக்கும் நீரை வாரி வழங்கலாம். அப்புறம் இந்த பூமியானது அப்படியே சூரியன், ஏன்னா மழைக்காலம் வந்து கோடை காலம் முடிஞ்ச உடனே வருது, சூரியனால அப்படியே வறண்டு போய் கிடக்கு, சக்தியே இல்லாம இருக்கு. அப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் பூமி வந்து ரொம்ப தன்னுடைய பழைய பலத்தை அப்படியே பெறுது, பூமி வந்து அப்படியே ரொம்ப செழிக்க ஆரம்பிக்குது, வறண்டு போன பூமி மறுபடி செழிக்க ஆரம்பிக்குது, நறும் மண்வாசம் வர ஆரம்பிக்குது. ஸோ மண் அப்படியே நறுமணம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து சுக்கதேவ கோஸ்வாமி ஒரு தபஸ்வியோட ஒப்பிடுற, ஒரு தவம் பண்றவன் வந்து போய் தவம் பண்ணும்போது அவனுடைய உடல் வந்து அப்படியே ஒல்லியாயிடுறோம், அப்புறம் அவன் தவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து மறுபடி ஆரோக்கியத்தை பெறுறான். ஸோ அதுக்கு ஒப்பிடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு அருமையான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. நீங்க மழை காலத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நிறைய மின்மினி பூச்சிகள் இருக்கும், இந்த மின்மினி பிச்சுக்கு நீங்க அங்கங்க ஏதோ அந்த மின்மினி பூச்சி மட்டும் தெரியும், அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்க முடியுமா? மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சத்தினால ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொச்ச 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 நிறைய இருக்கும், அதனுடைய வெளிச்சத்தினால நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மழைக்காலமானது சந்திரனுடைய ஒளியை மறைச்சிருது, சந்திரன் நட்சத்திரம் அதனுடைய ஒளியை மறைச்சிட்டு மின்மினி பூச்சியோட ஒளியை கொடுக்குது, ஆனா இதனால பிரயோஜனம் கிடையாது. இதை வந்து எப்படி ஒப்பிடப்படுதுன்னா, கலியுகத்துல வேதங்கள் எல்லாம் மறைச்சிட்டு நாத்திக கோட்பாடுகள் எல்லாம் வந்து அப்படியே மினுக்கிற மாதிரி தெரியுமா, ஆனா உண்மையில பிரயோஜனம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. எவ்வளவு அழகா ஒப்பிடுற பாருங்க. கலியுகத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா அதுதான் தலை விரிச்சு ஆடுது. கலியுகத்துல பாத்தீங்கன்னா நாத்திக கோட்பாடுகள் தலை விரிச்சு ஆடுது. எப்படி தலை விரிச்சு ஆடுது அப்படின்னா, மின்மினி பூச்சி மாதிரி உண்மையான வேத ஞானம் வந்து அப்படியே தடுத்து நிறுத்தப்படும், வேத ஞானத்தை அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனா நம்ம வந்து மின்மினி பூச்சி மாதிரி நாத்திக கருத்துக்கள் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து பாவ கருத்துக்கள், இதுதான் வந்து கலியுகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல பிரபுபாதர் ஒரு கருத்து சொல்றார். இப்ப இந்த மழை காலத்துல வந்து நிலவினுடைய வெளிச்சம் தெரியாது, நட்சத்திரத்தோட வெளிச்சம் தெரியாது, சூரியனுடைய வெளிச்சமும் தெரியாது, சூரியனுடைய வெளிச்சத்தையும் நம்ம வந்து வாங்க முடியாது, தொடர்ந்து மேகம் இருந்தது அப்படின்னா சூரியன் தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருட்டு மூழ்கி இருக்கிறத வந்து சுகதேவ கோஸ்வாமி கலியுகத்துக்கு ஒப்பிடுறார். அதானே சொல்றாரு, கலியுகத்துல வந்து உண்மையான வெளிச்சம் வராது, மின்மினி பூச்சி வருங்கிற. நீசமதான் பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இப்ப மழைக்காலமே தொடர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோம், சுத்தமா மேகம் மூடியே கிடக்குது, மழைக்காலமே இருக்கு. அப்படி இருக்கும்போதும் திடீர்னு கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா வெயில் நல்லா அடிக்கும், சூரியனுடைய ஒளி பிரகாசமா தெரியும். சோ அந்த அந்த மாதிரியான காலத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய காலத்தை ஒப்பிடுறேன். கலியுகம் முழுக்க முழுக்க இருட்டானது. இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அப்படிங்கிறது இந்த இருட்டுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு வெளிச்சம் மாதிரி காட்டுறேன். மழை காலத்துக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு மழை காலத்துக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு சூரிய ஒளி வர்ற மாதிரி, அது மாதிரி உண்மை உண்மை அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா கலியுகத்துல வந்து எல்லாமே ரொம்ப மோசமானது. பாகவதம் சொல்லு, கலோர் தோஸ்து நிதிரா, கலியுகத்துல எல்லாமே தோஷம்தான். கலியுகத்துல எவ்வளவு மோசமான ஒரு யுகம், இருட்டு யுகத்துல இருக்கும். இந்த இருட்டு யுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வெளிச்சத்தை நம்ம கொடுக்குறார். சோ இந்த இருட்டு யுகத்துல நம்ம இருந்தாலும் நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால இந்த குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பா இந்த 10,000 வருஷம் நம்ம ரொம்ப முக்கியம், ரொம்ப கொடுத்து வச்சோம். ஏன்னா இந்த சமயத்துல நமக்கு வந்து மனித பிறவி கிடைச்சிருக்கு, கிருஷ்ண பக்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவு கொடுத்து வச்சவங்க நம்ம. சோ அப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இந்த சமயத்துல வந்திருக்கு. இந்த 10,000 வருஷத்துலதான் நமக்கு வந்து இந்த பக்தியை நம்ம வந்து பயிர் செய்ய முடியுமோ இல்லையா, அதுக்கு மேல நம்ம வந்து பக்திய பயிர் செய்ய முடியாது. சோ இந்த காலகட்டத்தை மொத்தம் கலியுகம் வந்து எத்தனை வருஷம்,
432,000 வருஷம்.
அந்த வருஷத்துல வெறும் 10,000 வருஷம். இது எப்படின்னா ஒரு பெரிய மழைக்காலம், இருண்ட காலத்துக்கு நடுவுல கொஞ்ச நேரம் வெளிச்சம் வர்ற மாதிரி, அந்த மாதிரி சைத்திர மகாபிரபுடைய கருணை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. சோ பிரபுபா என்ன சொல்றாரு, சைத்திர மகாபிரபுடைய கருணை அந்த மாதிரி உலகம் முழுக்க பரவப்பட்டது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமா ஒரு பெரிய அளவுல மக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து வெளிச்சத்தை கொடுக்குறோம். சோ இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது மூலமா நம்ம வந்து எல்லாருக்கும் சைத்திர மகாபிரபுடைய கருணைய வாரி வழங்குறோம். சைத்திர மகாபிரபுடைய கருணையை வாரி வழங்குறது அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்கு அவங்களுடைய இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். பிரபுபா சொல்றார், பிரபுபா பேக் டு காட்ரேட் மேகசின், எல்லாருக்கும் தெரியும்ல பிரபுபா நம்ம இஸ்கானோட மேகசின் பேக் டு காட்ரேட், அதுல வந்து ஸ்லோகம் கொடுத்தார். என்ன கொடுத்தார், வேர் தேர் இஸ் லைட் தேர் இஸ் நோ டிசைன்ஸ், எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல இருட்டு இருக்க முடியாது. கடவுள் இருக்கிற இடத்துல வந்து அறியாமை இருக்க முடியாது, கடவுள் தான் வெளிச்சம். சோ கிருஷ்ணர், கிருஷ்ண நாமம் இது வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து கலியுகத்தினுடைய எல்லா தோஷங்களையும் வெளியில கொண்டு வர முடியும். அதே தான் பாகவதத்துல பின்னாடி நிதி ராஜன் அஸ்தி யோகோன் மகான் குணான் கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரை. கலியுகத்துல எல்லாமே தோஷம் தான், ஆனா ஒரு சிறந்த நற்குணம் இருக்கு, அஸ்தி ஏகோன் மகான் குணா, ஒரு மகாகுணம் இருக்கு. என்னது அது, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ், கிருஷ்ணரை பத்தி கீர்த்தனம் பண்றதுனாலே ஒருத்தர் வந்து முக்தியினுடைய தளத்துக்கு உயர முடியும். சோ இது வந்து சாஸ்திரங்களுடைய வா, இதைதான் இங்க நம்ம பார்க்கணும். இதுல இந்த மொத்த அத்தியாயத்துல இருந்தும் நம்ம முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திர சக்ஷு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திரங்களுடைய கோணத்துல நம்ம பாக்குறது, ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது சாதாரண ஒரு ஜட பொருளா நம்ம நினைக்க கூடாது, அதை வந்து நம்ம வந்து சாஸ்திரங்களுடைய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அதுல இருந்து ஏதாவது ஒன்று நம்ம கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம வந்து இப்ப பார்த்தோம்னா இருட்டுல ஒரு மின்மினி பூச்சியை பார்த்தோம்னா உடனே நமக்கு ஞாபகம் வரணும், ஓ இது வந்து சும்மா மினுக்குது, ஆனா இதுல வந்து பிரயோஜனம் கிடையாது, வெளிச்சம் வரப்போறது கிடையாது. சோ இந்த நாத்திகர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் மினுக்கிற மாதிரி எவ்வளவுதான் தத்துவங்களை கொடுத்தாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. சோ மழை காலத்துக்கு நடுவுல திடீர்னு வெயில் அடிக்குது, ஓ இதுதான் சைத்திர மகாபிரபுடைய கருணை. இது மாதிரி நம்ம வந்து யோசிச்சு பார்த்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து என்ன சொல்றது, நன்றி கடன் செலுத்த தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணருக்கு நம்ம நன்றி கடன் செலுத்துறதுக்கு பழகிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்ற, மழை பெஞ்சது அப்படின்னா தவளையெல்லாம் அப்படியே கத்தும், தவளை எப்படி கத்தும், தவளை எப்படி கத்தும்? தவளை கத்தும். மழை மழை காலம் வந்ததுன்னா தவளைக்கு வந்து குஷி வந்தும் தவளை வந்து கத்தின்னு இருக்கும். ஸோ இது எப்படின்னா மழை காலத்துலயும் குறிப்பா சுகதேவ சமயம்னு சொன்னா இடி சத்தம் கேட்டது அப்படின்னா தவளை கத்துமா, இடி சத்தம் கேட்டது அப்படின்னா. ஸோ இதை வந்து எப்படி ஒப்பிடுறார் அப்படின்னா, ஒரு பிரம்மச்சாரி மாணவன் சும்மா சோம்பேறியாவே இருப்பான், ஆனா ஆசிரியர் இருந்து ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்குற, எந்திரி, வேத பாராயணம் பண்ணு, படி அப்படின்னு சொன்னா உடனே எந்திரிச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து ஒப்பிடுற இடி முழக்க மாதிரி ஆசிரியருடைய குரல் அப்படின்னு ஒப்பிடுற. புரியலையா? இப்ப ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்கிறான், இப்ப இப்ப வந்து ஒரு ஆசிரியர் வந்து மாணவனுக்கு பாடம் சொல்லித்தரார். ஆனா மாணவனுக்கு என்ன இயற்கை எப்படி இருக்கும், சோம்பேறித்தனமா தான் இருப்பான். காலைல மங்களாரத்துக்கு எந்திரிக்க சொன்னா தூங்கிட்டு இருப்பான். ஆனா ஆசிரியர் வந்து சத்தம் போட்டு எழுப்பி மங்களாரத்துக்கு வா, சாஸ்திரம் படிக்க சொன்னான், கிருஷ்ணாவுக்கு படிக்கணுமா, ஓ நம்ம அதுக்குலாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்கோம். ஆனா ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, ஏ வாழ்க்கையை வீணம் பண்ண வீண் பண்ணாத, எந்திரி படி அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாரு. இது வந்து அதை அந்த கேட்டரையும் என்ன பண்ணுது, அது மாதிரி தட்டி எழுப்பவும் என்ன பண்ணுது, மாணவன் வந்து எந்திரிச்சுக்கிறான். மாணவன் எந்திரிச்சுட்டு அவன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான், வேத பாராயணத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அவர் பிரம்மச்சாரிகளுக்கு ஒப்பிடுறாரு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு தவளை வந்து கத்த ஆரம்பிக்கிற மாதிரி, தவளை வந்து இடி சத்தத்தை கேட்டறையும் கத்த ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு மாணவன் வந்து ஆசிரியருடைய குரலை கேட்டதுக்கு அப்புறம் வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுல ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த மழை காலம் வந்தது அப்படின்னா கண்ட கண்ட இடத்துல எல்லாம் தண்ணி தேங்கும். பல சின்ன சின்ன இடத்தெல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கிடும். ரோட்ல இங்க கீழே போனீங்கன்னா இந்த நம்ம கேட் வாசல்ல கூட கொஞ்சம் தண்ணி தேங்கிக்கும். பள்ளம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேங்கிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தண்ணி அந்த இடத்துல நிக்குமா, நிக்காது. ஸோ இந்த மழை காலத்துல அப்போதைக்கு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல தண்ணி தேங்குது. ஆனா அந்த தண்ணி வந்து தற்காலிகமானது. இது வந்து ஏதோ ஆற்றுலையோ ஏரியிலையோ இருக்க மாதிரி தண்ணி கிடையாது. ஸோ இதை வந்து சுகதேவ கோஸ்வாமி என்ன இதோட ஒப்பிடுறாருன்னா, குடும்பத்துல ஒருத்தன் வந்து தன்னுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இதனால வரக்கூடிய சுகத்தோட ஒப்பிடுறார். இது வந்து ஏதோ அப்போதைக்கு இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி அந்த சமயத்துல இருக்கும் அந்த இன்பம், ஆனா அந்த இன்பம் வந்து நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒப்பிடுறார். நீரற்ற இடம் வந்து ரொம்ப இடம், ஆனா அதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. இதையே வந்து வித்யாபதி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பாலைவனத்துல ஒரு சொட்டு நீர் இருக்கு அப்படின்னா அந்த நீரால பிரயோஜனம் உண்டா, கிடையாது. நீர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஆமா நீர் இருக்கு, ஒரு சொட்டு நீர் உனக்கு நான் தர்றேன், அதனால உனக்கு தாகம் அடங்க போகுதா, பிரயோஜனமா இருக்குமா, கிடையாது. அது மாதிரி என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருத்த வந்து தன்னை தன்னோட உடலோட ஐக்கியப்படுத்திக்கிட்டு அதனால வரக்கூடிய சுகங்களை வந்து தன்னுடைய உண்மையான சுகங்கள்னு நினைக்கிறானோ, உடலோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு, உடலோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறது அப்படின்னா என்ன, அவனை வந்து நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து உற்றார் உறவினர் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்களோட ஐக்கியப்படுத்திக்கிட்டு இதனால வரக்கூடிய சுகத்தை வந்து தன்னுடைய சுகமா நினைச்சான் அப்படின்னா, அப்ப அது வந்து பாலைவனத்துல இருக்கக்கூடிய நீர் மாதிரி அவன் சுகத்தை அனுபவிக்கிறான். எனக்கு சுகம் இருக்குதே, நம்ம போய் யார்ட்டையோ சொன்னோம்னா நீ வந்து சுகமே கிடையாதுப்பா உன்னோட வாழ்க்கையில, நீ உடலை நீ வந்து ஒன்ன உடலோட ஐக்கியப்படுத்திக்கிறதுனால உனக்கு இன்பம் கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் மறுப்பான், இல்லையே இன்பம் இருக்கே நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு. ஸோ இந்த அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு நீருக்கு ஒப்பிடப்படும். ஸோ இது சுகதேவ சுவாமியினுடைய வார்த்தையின் பிரகாரம் பார்த்தோம்னா அப்போதைக்கு தேங்கக்கூடிய நீர் மாதிரி, அப்போதைக்கு கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நாள் தேங்குது அப்புறம் போயிடுது, அந்த மாதிரி இந்த இன்பங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்புறம் மழை காலம் வந்தது அப்படின்னா பல இடங்கள் ரொம்ப கவர்ச்சிகரமாக ஆகும், ஒரு சில இடம் சகதியாகும், ஒரு சில இடங்கள் வந்து அழகாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா புல்வெளிலாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இதை வந்து எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, பக்தன் எப்போ ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் வந்து அழகாகிறான். சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், எப்படி மழை காலம் வந்தது அப்படின்னா ஒரு சில இடங்கள்லாம் அழகா ஏதாவது ஒரு இடத்த பார்த்தோம்னா உடனே நமக்கு ஞாபகம் வரணும். பக்தன் வந்து பகவானுக்கு சேவை பண்றதுனால அழகாகணும் அப்படிங்கிற இது வந்து நம்ம நம்மளுடைய நடைமுறையிலையும் பார்க்குறோம். பல பேர் பல பக்தர்கள் ஒவ்வொருத்தருடைய பழைய போட்டோவையும் புது போட்டோவையும் பார்த்தோம்னா தெரியும். பக்தர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த படத்தையும் பக்தர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய படத்தையும் வச்சு பார்த்தோம்னா சுகதேவ கோஸ்வாமி சொல்றது கரெக்ட் தான், பிரபுபா சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நமக்கு புரியும். எல்லா பக்தர்களும் தெரியும், ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மீசை எடுத்துட்டு தாடி எடுத்துட்டு ஷேவ் பண்ணிட்டு திலகம் போட்டு நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணும்போது இயற்கையாகவே ஆத்மாவில் இருக்கக்கூடிய தேஜஸானது உடவுல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருமே உணர்றாங்க, இதை வந்து யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. ஒருத்தருடைய உடலில் ஆத்மாவில் இருக்கக்கூடிய தேஜஸானது வெளிப்படும். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருந்துக்கலாம், பல பேரோட பழைய போட்டோ புது போட்டோ எடுத்து பார்த்தோம்னா நீங்களா இது உங்களை மாதிரியே தெரியலையே, எப்படி இவ்வளோ அழகாக மாறிட்டீங்க. அழகா மாறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய தேஜஸ் வெளிப்படுது. ஸோ இதை வந்து அவர் எப்படி ஒரு மழைக்காலம் மழையினால பல இடங்கள் எப்படி அழகாகுதோ அது மாதிரி பகவானுடைய சேவையினால பக்தன் வந்து அழகாகலாம். பகவானுக்கு நம்ம சேவை பண்ணும்போது நம்ம பக்தனுடைய தேஜஸ் ஆனது வெளிப்படுது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, நதி நிறைய பெருக்கெடுத்து போகுது, நதி வந்து பயங்கரமாக ஓடுது, அது போய் கடலை போய் சேரும்போது கடல் வந்து அப்படியே சஞ்சலமாகுது, அப்படியே ஆடுது, கடல் அலைகள்லாம் நிறைய வருது. அது அதை வந்து எதோட ஒப்பிடப்படுதுன்னா, எப்போ ஒரு யோகி பக்குவம் இல்லாமல் இருக்கிறானோ, யோகி வந்து பக்குவப்படலை அப்படின்னா அவனுக்கு வந்து புலனுகர்ச்சிக்கான ஆசையும் காமத்துக்கான ஆசையும் அவனை சஞ்சலப்படுத்தும். எப்படி ஒரு நதி அதிகமாக நீர்பெருக்கு அதிகமாக வரும்போது கடல் சஞ்சலமாகுதோ அது மாதிரி யோ இந்த காமத்திற்கான ஆசையும் புலனுகர்ச்சிகளுக்கான ஆசையும் எப்போ ஒரு பக்குவமற்ற யோகியை அணுகுதோ அப்போ அந்த யோகி வந்து சஞ்சலம் அடையலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒப்பிடப்படும். இது நம்ம பல உதாரணங்கள்ல நம்ம பார்க்கப்படுவோம். நம்மளுடைய நடைமுறை உதாரணத்திலே நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து பக்குவம் அடையாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால பல நேரங்களில் நமக்கு வந்து புலனுகர்ச்சிகளுக்கான ஆசை வந்து நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிடும். கிருஷ்ணர் கீதையில் சொல்ற மாதிரி ஒரு படகுல அடிச்சுட்டு போற மாதிரி நம்மளை வந்து படகுல அடிச்சுட்டு போயிடும், எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். அப்புறம் நம்ம உணர்வோம், ஐயோ தப்பு பண்ணுவேன், திரும்பி அப்புறம் வரும். இது நம்மளுடைய நடைமுறையிலேயே நம்ம பார்க்கலாம், ஏன்னா நம்ம பக்குவம் இன்னும் அடையல. ஸோ பக்குவம் அடையாத யோகி வந்து எப்படி பாதிக்கப்படுறானோ அதுக்கு வந்து ஒப்பிடப்படுது இந்த கடல், நதிப்பெருக்கினால பாதிக்கப்படக்கூடிய கடல். அப்புறம் மழை பெஞ்ச மழை பொழிந்தாலும் ஒரு விஷயம் வந்து பாதிப்பே அடையாது. பெரிய மழை பொழியுது, மழை எவ்வளவு பொழிந்தாலும் இங்க இந்த பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி கம்பம் எல்லாமே பாதிப்படையும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏற்காடு மழை பாதிக்கடுமா? எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் மழைக்கு வந்து பாதிப்பே கிடையாது. மழை பொழிந்தாலும் மலைகள் இனிமே மலை ஏற்காடு மலை கொல்லிமலை இருக்க இந்த மலைகள் வந்து பாதிப்படையாது. சோ அதுக்கு ஒப்பிடப்படுது பக்தர்களை. பக்தர்கள் வந்து எவ்வளவுதான் அபாயம் வந்தாலும் அதனால கலங்கம் வர மாட்டாங்க. ஒருத்தன் பக்தனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளவுதான் அபாயங்கள் வந்தாலும் அவன் வந்து அதனால பயப்பட மாட்டான், அதை கண்டு கலங்க மாட்டான், அதை வந்து சந்திப்பான், அதை வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நொந்து போய் வாழ்க்கையில உளுந்துட மாட்டான். ஸோ இது வந்து பக்தன் வந்து இந்த இடத்துல மலைகளுக்கு ஒப்பிடப்படுறான். அப்புறம் மழை காலம் வந்தது அப்படின்னா பிருந்தாவனத்துல மழை பொழிந்ததுனால அங்க பிருந்தாவன காடுகளில் நீங்கள் கிராமப்புறங்களில் போயிருந்தீங்கன்னா தெரியும், புல்வெளி இருக்கும், புல்வெளிக்கு நடுவில் சும்மா ஜனங்க நடந்து போகிறதுக்கு பாதை மாதிரி இருக்கும், அது வந்து ரோடு மாதிரிலாம் இருக்காது, ஏறக்குறைய ரோடு மாதிரி இருக்கும், ஒத்தையடி பாதை ரெட்டடி பாதை இல்லை கொஞ்சம் அகலமான பாதையே கூட இருக்கலாம், வண்டி பாதை ஒத்தையடி பாதை ரெட்டடி பாதை வண்டி பாதைம்பாங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலம் வந்தது, மழை காலம் வந்ததுன்னா
என்ன ஆகும்,
மறைஞ்சு போயிடும், புல்லு வந்து முளைச்சு போயிடும், சோ வழி தெரியாம போயிடும். சோ இது வந்து எதோட ஒப்பிடப்படுதுன்னா, தகுதி இல்லாத பிராமணர்கள், பிராமணர்கள் வந்து சோம்பேறித்தனத்தால சோம்பேறித்தனத்தோட இருந்துட்டாங்க அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். பிராமணர்கள் வந்து வேதங்களை பாராயணம் பண்ணாம வேதங்களை படிக்காம இருந்துட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுது, சாஸ்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. இது வந்து நமக்கு இன்னைக்கு நடைமுறையில பாக்குறோம், எவ்வளவோ சாஸ்திரம் உலகத்துல அழிஞ்சு போயிடுச்சு. எதனால அப்படின்னா அஜாக்கிரதையினால, எதை வந்து எடுத்து செய்யறவங்க வந்து ஒழுங்கா எடுத்து செய்யாததுனால பல சாஸ்திரங்கள் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு. நீங்க வேத சாஸ்திரங்கள்னு மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கோஸ்வாமிகளுடைய சாஸ்திரங்களே நிறைய அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு விருந்தாவனத்துல போனீங்கன்னா கிரந்த சமாதின்னு ஒரு இடம் இருக்கு. அது என்ன இடம், நம்ம கோஸ்வாமிகள் எல்லாம் நிறைய புத்தகம் எழுதினாங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டு சமாதி பண்ணிட்டாங்க. எவ்வளவோ புத்தகம் நம்ம ஆச்சாரியர்கள் எழுதின, கோஸ்வாமிகளா குறிப்பா ஆறு கோஸ்வாமிகள் எழுதின புத்தகம் எத்தனையோ, இவ்வளவோ புத்தகம், நிறைய புத்தகங்கள் சமாதி ஆயிடுச்சு. இது வந்து இங்க ஒப்பிடப்படுது. மலை மலை பொழிஞ்சது அப்படின்னா பாதை, நம்ம எல்லாரும் போறதுக்கு பாதையே வந்து வேதங்கள் தான், சாஸ்திரங்கள் தான். இது வந்து மூடிடு, பாதை மூடப்படுது, அதுக்கு ஒப்பிடப்படுது. அப்புறம் மின்னல் இருக்கு தெரியுங்களா, மின்னல் வந்து ஒரு மேகத்துல இருக்காது, மேகம் விட்டு மேகம் தாண்டிண்டே இருக்குமா. மின்னல் வந்து இங்க ஒரு மேகத்துல மின்னல் இருக்கு அப்படின்னா அந்த மின்னல் அந்த மேகத்துல இருக்காது, அந்த மேகத்துல அதே மேகத்துல வராது, அடுத்து வேற மேகத்துக்கு போகும், இன்னொரு மேகத்துக்கு போகும். இப்படி மின்னல் வந்து ஒவ்வொரு மேகம் விட்டு மேகம் தாண்டிண்டே இருக்கும். இது வந்து கற்பற்ற பெண்மணிக்கு ஒப்பிடப்படுது. காமத்தினால மதிமயங்கப்பட்ட பெண்மணி தனக்கு வந்து எவ்வளவுதான் நல்ல ஒரு கணவன் கிடைச்சாலும், தனக்குன்னு எவ்வளவுதான் நல்ல ஒரு திருப்திகரமான மனிதன் இருந்தாலும் அவனோட திருப்தி அடைய மாட்டானோ, அவ வந்து வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது வந்து ஒப்பிடப்படுது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மழை காலத்துல இன்னொரு அழகான ஒரு தோற்றம் வானவில் தோன்றும். இப்பெல்லாம் அதிகம் வர்றது இல்லை, இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் நிறைய வருமா, மழை வந்தது அப்படின்னா உடனே வானவில் வரும். இப்பெல்லாம் கலியுகத்தோட தாக்கத்துல அந்த அளவு கூட வரமாட்டேங்குது, சமீபத்துல பாத்தீங்க. ஓகே, ஆனா நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து மேக்சிமம் ரெண்டு மூணு கலர் பார்த்திருக்கேன், ஏழு கலர்லாம் நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது இல்லை. கீழ்வானத்துல இருந்து தெரியாது, ஒரு சில கலர் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு, மூணு நாலு கலர் வேணா பாத்திருப்பேன். முன்னாடி எல்லாம் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. எனவே இந்த வானவில் பாத்தீங்கன்னா வில்லுனா என்ன, வில்லு எப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும், வரக்கூடிய வில்லும் வளைஞ்சிருக்கு. ஆனா வில்லுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வானவெளியில இல்ல, அது என்ன, கயிறு, கயிறு கிடையாது, நான் கயிறு, வில்லுல இருக்கக்கூடிய நான் அங்க வந்து இல்ல. பொதுவா வில்லு நம்ம வைக்கணும் அப்படின்னா கயிறு கட்டி அத நான் சொல்லலாம், அது இருந்தாதான் அங்க வந்து செயல்படும் வில்லு வரும். ஆனா இந்த வானவில் வந்து கயிறு இல்லாமலே அது வானவில்லா இருக்கு. சோ இதுக்கு வந்து இத வந்து பகவானோட ஒப்பிடுறார் சுக்கதேவ சாமி. பகவான் வந்தா, பகவான் இந்த ஜட உலகத்துல வந்தாலும் அவர் ஜட இயற்கையால பாதிக்கப்படுறது கிடையாது, அவருக்கு வந்து ஜட இயற்கையினுடைய உதவி தேவை கிடையாது. பகவான் தன்னுடைய சுய விருப்பத்தினால தோன்றார். கீதையில கிருஷ்ணன் சொல்றார், நான் வந்து ஆத்மமாயா சம்பவாமி ஆத்மமாயா, நான் வந்து என்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல நான் தோன்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். சுய விருப்பத்தின் பேர்ல தோன்றேன் அப்படிங்கும் போது பகவான் வந்து இந்த ஜட இயற்கையால பாதிக்கப்படுறது கிடையாது. கிருஷ்ணர் மேலும் சொல்றார், அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஷ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மோபூத மகேஸ்வரம். என்ன அர்த்தம், நான் மனுஷனா வரும்போது முட்டாள்கள் என்ன வந்து நிந்திப்பாங்க, என்ன வந்து சாதாரண மனுஷனா நினைச்சு இகழ்ச்சி சொல்லுவாங்க, பரம்பாமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவங்க வந்து என்னுடைய உயர்ந்த இயற்கையை பத்தி அவங்களுக்கு தெரியறது கிடையாது. சோ இதுல இருந்து என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல வரும்போது அவரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. அதாவது அவரும் நம்மளை போல ஜட இயற்கைக்கு உட்பட்டவங்களா நினைச்சுக்கிறாங்க முட்டாள்கள். ஆனா பகவான் வந்து ஜட இயற்கைக்கு உட்பட்டவர் கிடையாது, அவர் எப்பவுமே ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அதுக்கு அப்படிப்பட்ட பகவானுக்கு இங்கே இந்த வானவில் ஒப்பிடப்படுது. வானவில் வந்து அது வில்லா வளைஞ்சு நிற்கும் போதும் நான் இல்லாம எப்படி நிக்குதோ அது மாதிரி பகவான் அவர் வந்து இந்த உலகத்துல வரும்போதும் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அடிப்படையா தெரியக்கூடிய மூன்று இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டு நிக்கிறார். அவர் எப்பவுமே சுத்த சாத்விக நிலையில தான் இருக்கிறார். அவர் இந்த பௌதிக உலகத்துல மாட்டிக்கிறது கிடையாது. அப்புறம் இந்த மேகம் இருக்கு, இந்த மேகமானது மேகத்துக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? சூரியன். ஓகே, குறிப்பா இந்த இடத்துல சந்திரன். ஏன்னா மேகம் இரவு நேரத்துல வரும்போது சந்திரன், இங்க சந்திரன் சொல்றாரு, சூரியன் கூட சொல்லலாம். மேகத்துக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? சந்திரன் இருந்து வருது. ஆனா அந்த சந்திரனுடைய ஒளிய மேகம் மறைச்சிருக்கு. மேகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரன், ஆனா சந்திரனுடைய ஒளிய மேகம் மறைச்சிருக்கு. சோ இதை எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னா, நம்மளுடைய அகங்காரத்துக்கு ஒப்பிடுறார். அகங்காரம் அப்படிங்கிறது எப்படி வருது, எதனால வருது அகங்காரம், அகங்காரத்துக்கு எப்படி வெளிச்சம் வருது, அகங்காரத்துக்கு எப்படி சக்தி வருது அப்படின்னா ஆத்மாவனாலதான் வருது. ஆத்மா இருக்கிறதுனாலதான் அகங்காரம் செயல்படுது. ஆத்மா இருக்கிறதுனாலதான் அகங்காரம் செயல்படுது. இப்ப இந்த உடல் இருக்கு, நம்ம பார்க்கக்கூடிய உடலானது ஸ்தூல உடல். இது வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்ச பூதங்களால் ஆனது இந்த ஸ்தூல உடல். இது நம்ம பார்க்கக்கூடிய உடல். சோ இந்த ஸ்தூல உடல் வந்து எதை சார்ந்து இருக்குது? சூக்ஷம உடலை சார்ந்து இருக்கு. சூக்ஷம உடல் வந்து எதனால ஆனது? மனம், புத்தி, அகங்காரம், இதனால ஆனது சூக்ஷம உடல். இந்த சூக்ஷம உடல் வந்து எதை சார்ந்து இருக்கு? ஆத்மாவை சார்ந்து இருக்கு. ஆனா இந்த அகங்காரம் அப்படிங்கிறது என்னது? அகங்காரம் நம்ம எதை சொல்றோம்? சூக்ஷம உடல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை எதை சொல்றோம், எதை குறிப்பிடுறோம் அகங்காரம்? தான் எனது அப்படிங்கிற எண்ணம். இன்னும் அதாவது நம்ம வந்து இந்த உடல் நினைச்சுக்கிறது தான் அகங்காரம். நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அகங்காரம்னா என்ன, நான் வந்து இந்த உடல். பிரபுபா சொல்லுவார் ஈகோ ஃபால்ஸ் ஈகோ. நம்ம வந்து அடையாளம் கண்டுக்காரு. வெங்கடேஷ் நீ யாருன்னு நான் உன்னை கேட்டனா நீ
என்ன
சொல்லுவ? எந்திரிச்சாச்சா? ஓகே, நீ யாருன்னா நீ என்ன சொல்லுவ?
நான் தான் வந்து இங்க பையன்,
நான் வந்து இங்க பையன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மள உடலோட ஐக்கியப்படுத்திக்கிறோம். கரெக்டா, இந்த உடலோட ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் அகங்காரம். இது வந்து பிரபுபாத் என்ன சொல்லுவாருன்னா ஃபால்ஸ் ஈகோம்பர். பிரபுபாத் வந்து அகங்காரம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபால்ஸ் ஈகோன்னு மொழிபெயர்ப்பினார். ஃபால்ஸ் ஈகோ அப்படின்னா என்ன, பொய்யா நம்மளை வந்து அடையாளம் கண்டுக்காரு. நம்ம வந்து உண்மையில ஆத்மா, ஆனா அகங்காரம் அப்படிங்கிறது என்ன, நம்மளை வந்து நம்ம பொய்யா உடல் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுக்காரு. நம்ம வந்து ஆத்மாவா இருந்தாலும் இந்த அகங்காரம் அப்படிங்கறதன் காரணமா நம்ம வந்து நம்மள உடல் நினைச்சுக்கிறோம், சரியா? ஆனா இந்த அகங்காரம் அப்படிங்கிறதும் பகவானுடைய பௌதிக சக்தி தான். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு கீதையில, பூமிரப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்சா அகங்காரம் யுத்தியம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. பின்னா பிரகிருதி, இந்த அகங்காரமும் வந்து பின்ன பிரகிருதி தான், இதுவும் வந்து பௌதிக சக்தி தான். அகங்காரம் வந்து தனியா செயல்படுறாங்கிறது முடியாது. சோ இந்த அகங்காரத்துக்கு எங்க இருந்து வெளிச்சம் கிடைக்குது? ஆத்மா தான். ஆத்மா இல்லாட்டி சூக்ஷம சரீரம் செயல்படவே முடியாது. ஆத்மா இருக்கிறனாலதான் சூக்ஷம சரீரம் செயல்படுது. சோ இங்க என்ன சொல்றார் சுகதேவ கோஸ்வாமினா, இந்த அகங்காரத்துக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? ஆத்மா கிட்ட இருந்து தான் அகங்காரத்துக்கு வெளிச்சம் வருது. ஆனா இந்த அகங்காரம் என்ன பண்ணுது, ஆத்மாவை மறைச்சிடுது. புரியுதா? நல்ல நுணுக்கமான தத்துவம், கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கணும். ஆத்மா ஆத்மா வந்து அகங்காரத்துக்கு வெளிச்சம் கொடுக்குது, ஆனா அகங்காரம் என்ன பண்ணுது, ஆத்மாவை மறைச்சிருக்கு. அது மாதிரி சந்திரன் கிட்ட இருந்து வெளிச்சம் கிடைக்குது மேகத்துக்கு, ஆனா மேகம் என்ன பண்ணுது, சந்திரனை மறைச்சிருக்கு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா, எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அருமையான விஷயம் இது. அப்புறம் மழை காலம் வந்ததுன்னா இன்னொரு அருமையான காட்சி பார்க்கலாம். இன்னும் இந்த காலத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது, விருந்தாவனத்துல அங்க பார்க்கலாம். இன்னைக்கும் விருந்தாவனத்துல இருக்கும், என்ன பண்ணுவோம், மயில்கள் நிறைய இருக்கும். மயில் வந்து தோகை விரிச்சுக்கிட்டு, மழை காலம் வந்து மேகம் வந்தது அப்படின்னா மயில் வந்து தோகை விரிச்சுக்கிட்டு நல்லா நடனமாகும். அதெல்லாம் வந்து நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன், மயில் தோகை விரிச்சாடி. அது ரொம்ப அரிது, மயிலை பார்க்கறதே அரிது. மயிலே பார்க்காதவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. யார் இன்னும் மயிலே பார்த்தது இல்லை வாழ்க்கையில, எல்லாரும்
பார்த்துருக்கீங்க.
கொண்டலாமட்டில் வீட்டில் வளர்க்குறாங்க, ஸ்கூல்ல வளர்க்குறாங்க, ஸ்கூல்ல வளர்க்குறாங்க, இப்படிதான் பார்க்குற மொழிய. இயற்கையா மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுறது அப்படிங்கிறது வந்து கலியுகத்துல பார்க்க முடியாத விஷயங்கள். கலியுகத்துல வந்து நல்ல பறவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. கலியுகத்துல என்ன இருக்கும் தெரியுங்களா,
காக்கா.
பறவைகள்ல ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறது காக்கா, ஏன்னா அதான் கண்ட எழுதியும் சாப்பிடும், குப்பையிலேயே கிடக்கும். காக்கா வந்து குப்பையில கிடக்கிறது. சோ காக்கா வந்து கீழ்நிலை பறவை. சோ அந்த காக்கா அது மட்டும்தான் இருக்கும், மயில் மாதிரி நல்ல பறவைகள்லாம் கலியுகத்துல காலப்போக்கில் அழிஞ்சிடும். சோ அது நம்மளும் பாக்குறோம், நடைமுறையில பாத்துட்டு தான் இருக்கும். சோ கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருந்தப்ப, இன்னைக்கும் விருந்தாவனத்துல நீங்க போனீங்கன்னா மயில் நிறைய பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். சோ கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருந்தப்ப நிறைய மயில் இருக்கும். மயில் வந்து விருந்தாவனத்தினுடைய அழகுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், அதனாலதான் கிருஷ்ணரே வந்து மயில் தொகை எடுத்து தன்னுடைய தலையில கிரீடமா அணிஞ்சுக்கிறார். சோ கிருஷ்ணருக்கு மயில்னா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணரும் அவருடைய கோப நண்பர்களும் மயில் மாதிரி கூட அப்படியே விளையாடுவாங்க. மயில் எப்படி வளையுமோ அது மாதிரி கிருஷ்ணர் வளைவாரு, மயில் எப்படி ஆடுமோ அது மாதிரி கிருஷ்ணர் ஆடுவார், அது மாதிரி விளையாடுவாங்க. சோ கிருஷ்ணர் எப்படி இந்த இங்க இந்த மயில்கள் மேல கவர்ச்சி கொள்றாரு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் பல இடத்துல. மழை காலம் வந்தது மேகத்தை பார்த்தது அப்படின்னா மயில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடும். இது எதோட ஒப்பிடப்படுது அப்படின்னா, ஒரு கிரகஸ்தனுடைய வீட்டுக்கு ஒரு பக்தன் வந்தா அந்த பக்தன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதோட ஒப்பிடப்படும். கிரகஸ்தர்கள் நம்ம ஏற்கனவே கிரகஸ்தர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாதுக்களோட தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்தனுடைய சத்சங்கம் அந்த கிரகஸ்தனுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த கிரகஸ்தன் வந்து அவ்வளவு பெருமகிழ்ச்சி அடையும். இது நம்ம வந்து பாக்குறோம், முதல்லே பார்த்தோம். எங்க பார்த்தோம், இதே கிருஷ்ணா புக்ல முதல்ல பார்த்தோம். யார் யார் யார், கர்கமுனி. கர்கமுனி வந்து நந்த மகாராஜர் பார்க்க வரும்போது நந்த மகாராஜ் சொல்ற, கிரகஸ்தர்களான எங்களெல்லாம் நீங்க வந்து காப்பாத்த வந்திருக்கிறீங்க, நீங்க வந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றீங்க, நீங்க எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பணிவோட வந்து கர்கமுனிய வரவேற்கிறார். உண்மையில சொல்லப்போனா நந்த மகாராஜ் ரொம்ப உயர், அவர் வந்து கிருஷ்ணருக்கு தகப்பனாரா வரக்கூடிய தகப்பனாரா இருக்கிறார், நித்தியமா இருக்கிறாரு அவர். சோ இருந்தாலும் அவர் வந்து சமுதாய கலாச்சாரம் என்னவோ அதை வந்து கடைபிடிக்கிறார். அவர் வந்து ரொம்ப உண்மையிலேயே பணிவா இருக்காரு, சும்மா பணிவா இருக்கணும்னு நடிக்கிறேன். சோ அங்கே வந்து அதே இதை ஒப்பிடுறார், மயில்களோட மகிழ்ச்சி வந்து ஒரு கிரகஸ்தன் வந்து ஒரு பக்தரை பார்த்தா எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அது மாதிரி மயில்கள் மகிழ்ச்சி அடையுதுங்கிற. அப்புறம் இந்த மரம் எல்லாம் வெயில் காலத்துல அப்படியே ஒண்ணுமே இல்லாம, சக்தியே இல்லாம ஒண்ணுமே இல்லாம போயிடும். மரம் வெயில் காலத்துல இலையுதுறது அப்புறம் தான் மரம் வந்து அப்படியே சக்தியே இல்லாம போயிடும், ரொம்ப சுருங்கி போயிடும், வாடி போயிடும் மழை காலத்துல வெயில் காலத்துல. சோ இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் மரங்கள் வந்து அப்படியே பழையபடி சக்தி வரும். இது மறுபடியும் வந்து தபஸ்விகளுக்கு ஒப்பிடுப்படுது, ஏற்கனவே தபஸ்விகளுக்கு ஒரு ஒப்பீடு கொடுத்தார், மறுபடி மலைகளை மரங்களை பார்க்கும் போதும் அது வந்து தபஸ்விக்கு ஒப்பிடுறார். அப்புறம் இன்னொரு அழகான ஒரு ஒப்புமையை கொடுக்கிறார், கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் சுகதேவ சாமி சொல்றாரு, நம்மளும் திருப்பி சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, இந்த மழை காலம் வந்தது அப்படின்னா ஏரியில வந்து நிறைய தண்ணி அடிச்சுக்கிட்டு நுறங்கும், ஏரியெல்லாம் வந்து சகதியாட்டா இருக்கும், கச்ச கச்சன் இருக்கும். இருந்தாலும் ஏரி கரையில இருக்க கொக்கு என்ன பண்ணும்னா, அந்த ஏரியில எவ்வளவு தண்ணி வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சகதி வந்தாலும் அந்த கொக்கு வந்து ஏரிக்கரை விட்டு போவாலாம். மீன் பிடிச்சி சாப்பிடுறதுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அது கொக்கு வந்து அந்த இடமே எனக்கு இடம், இது ஏரிதான் எனக்கு இடம், ஏரிதான் எவ்வளவுதான் நான் வந்து எவ்வளவுதான் எனக்கு வந்து கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் கலகம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் இது சகதியா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த ஏரி விட்டு வெளியில வர மாட்டேன்னு சொல்லிட்டு கொக்கு வந்து ஏரியிலேயே பற்றுதலோட இருக்குமா. இத வந்து சுக்கதேவ கோசாமி இதோட ஒப்பிடுறாருன்னா கிரகஸ்தர்களோட ஒப்பிடுறாரு. இல்லத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவுதான் சிக்கல் வந்தாலும் சரி, நான் இங்கேயேதான் கிடப்பேன், குட்டையிலேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஒப்பிடுறாரு. வானப்பிரஸ்தர் ஆகிறவங்களுக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சுக்கதேவ கோசாமி சொல்றார், ரோபா விளக்குறாரு, உண்மைதான் உண்மையத்தான் சொல்றாரு சுக்கதேவ கோசாமி. அப்புறம் மழைக்காலம் வந்தது அப்படின்னா இன்னொரு தேவோல் மழைக்காலம் வந்ததுன்னா இன்னொரு தன்மை என்னன்னா, பல இடங்கள்ல வந்து என்ன சொல்லுவாங்க, பாத்தி கட்டி வச்சிருக்கிறதுமா ஏரிக்கரை பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு வயலுக்கும் இன்னொரு வயலுக்கும் நடுவுல ஒத்தையடி பாத வரப்பு வரப்பு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த வரப்பெல்லாம் வந்து மழை காலம் வந்துன்னா உடஞ்சு போயிடும், இந்த வரப்பெல்லாம் வந்து பத்தாது, அடிச்சுட்டு போயிடும், வரப்பெல்லாம் அடிஞ்சிட்டு போயிடும், அப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து திரும்பி வந்து வரப்பு கட்டுவாங்க. ஏ வெறும் மண்ணுலதான் அது மண்ணுலதான் அடைச்சு வைப்பாங்க, அது வந்து மழை காலம் வந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடும். சோ இத வந்து எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, கலியுகத்துல வந்து நாத்திகவாதம் வேதத்தை தோக்கடிக்குமா. இப்படி மழை வந்து இதை அடிச்சுட்டு போறது அப்படிங்கிறது கலியுகத்துல நாத்திகம் வந்து வேத ஞானத்தையே அப்படியே மறைச்சிருமா, வேத ஞானத்தை தோக்கடிக்கும். அது நம்ம இன்னைக்கு பாக்குறோம், நிறைய பேர் நாத்திகர்களா தான் இருக்கிறாங்க, பல பேர் இல்ல நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளி தோற்றத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆஸ்திகர்கள், கொஞ்சம் பேர் தான் நாத்திகர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாருமே நாத்திகர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நம்மளும் இந்த நாத்திக தன்மையை விட்டு வெளியில முழுசா இன்னும் வெளியில வரல. ஏதாவது நம்மளுடைய ஆச்சாரியார் ஐ திங்க் ரூபகோஸ்வாமி, ரூபகோஸ்வாமி சொல்றார், ஆஸ்திகம் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா, எப்போ ஒருத்த வந்து கடவுளுக்கு அச்சிந்திய சக்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறானோ அப்பதான் அவன் வந்து ஆஸ்திகனாகிறான், அப்பதான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவனாகும். அச்சிந்த சக்தினா என்ன, கடவுள் நம்மளால செய்ய முடியாத செயல்களையும் செய்யக்கூடியவர். ஜனங்க வெளியில போனீங்கன்னா சொல்லுவாங்க காட் இஸ் கிரேட், பிரபுபா அதை அடிக்கடி சொல்லுவார், காட் இஸ் கிரேட், கடவுள் பெரியவர்னு எழுதி போட்டிருப்பாங்க. கடவுள் பெரியவர்னா எப்படி அவர் பெரியவர் அப்படின்னா அவனால ஏத்துக்க முடியாது, அவனால புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஜனம் சொல்லுவான் கடவுள் பெரியவர், சரி கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுல பூதனாவ பண்ணார், காட்டுத்தீய விழுங்கினார், கோவர்தன மலையை தூக்குனார், 1000 தலை கொண்ட பாம்பு மேல நடனம் ஆடினார், இதெல்லாம் சொல்லும்போது சும்மா கதைப்பா, ஏதோ அந்த காலத்து ஜனங்களுக்கு கதை சொல்றதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி இப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, கற்பனை கதை கதைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் வந்து கோயிலுக்கும் போவான் சாமி கும்பிடுவான், வெளியில பாத்தீங்கன்னா நானும் ஆஸ்திகன் தாங்க, நான் நாத்திகன் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கடவுள் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அதுல வந்து நம்பிக்கை கிடையாது. சோ கடவுள் வந்து அச்சிந்திய சக்தி, அச்சிந்திய சக்தினா நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவு சிறப்பான சக்திகள் எல்லாம் கடவுள் உடையவர், நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை அவரால் அவர் வந்து சாதாரணமா செய்வார் அப்படிங்கறத எவன் உணரலையோ அவன் வந்து ஆஸ்திகன் கிடையாது, அவன் கடவுள் நம்பிக்கை உடையவனா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது, கலியுகத்துல வந்து நாத்திகம் தான் தலை சோங்கி கிடக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பாகவதத்துல ஒரு கதை ஒண்ணு வருது, கேட்டிருப்பீங்க பல தடவை, அதனால நான் அந்த கதையை சொல்ல போறது இல்லை. இப்ப அதாவது ஒரு நாரதர் வந்து ஒரு செருப்பு தக்கிற வேண்டியும் ஒரு முனிவர்கிட்டையும் போவார், தெரியும் அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும். சோ அவர் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்ச யானையை வந்து ஊசியில கோத்துட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அந்த முனிவரால ஏத்துக்க முடியாது, ஆனா அந்த செருப்பு தொழிலாளி ஏத்துப்பான். அத உதாரணமா தான் கொடுக்கப்படுது. பிராமணர், ஓகே முனிவர் பிராமணர், ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. சோ அவர் வந்து ஆனா இந்த செருப்பு தொழில ஏத்துக்கிறான். என்ன அப்படின்னா, கடவுளால அவர் வந்து நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத செயல்களையும் அவர் வந்து சகஜமா செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் தான் கடவுள். கடவுள் அப்படின்னா டெஃபினேஷனே இதுதான். கடவுள் அப்படின்னா யாரு? நம்மளால செய்ய முடியாத செயல்களையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவரா இருக்கணும் கடவுள். அப்பனாதான் அவர் கடவுளா இருக்க முடியும். அதை தெரியாம இருக்கு. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் நாத்திகர்களா தான் இருக்கிறாங்க. சோ அது மாதிரி மறுபடி சொல்றாரு. இன்னொரு ஏற்கனவே கொடுத்த உதாரணத்தை வேற விதமா கொடுக்கிறார் ரூப கோஸ்வாமி, சாரி சுகதேவ கோஸ்வாமி. நீரானது மக்களுடைய எல்லாருடைய நலனுக்காக செயல்படுது. தண்ணீர் எதுக்காக வருது? எல்லாருடைய நலனுக்காக செயல்படுது. இதுல எல்லாமே கிடையாது, இல்ல எல்லாமே இல்ல, எல்லாம் எழுத முடியாது, நிறைய இருக்குங்க. நீங்க புக்கு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, புக்ல எல்லாமே இருக்கு. நீர் வந்து மக்களுடைய நலனுக்காக இருக்கு, நலனுக்காக கொடுக்கப்படுது. இது வந்து எதோட ஒப்பிடப்படுது அப்படின்னா, பிராமணர்கள் அறிவுரை படி மன்னர் வந்து தானம் கொடுக்கறதுக்கு ஒப்பிடப்படுது. மன்னர் வந்து தானம் கொடுக்கிறார். சோ இப்படி இந்த மழை காலம் வந்து வர்ணிக்கப்படுது. இந்த மழை காலத்துல நிறைய புல்வெளி எல்லாம் நிறைய முளைச்சு கிடக்கு. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய புல்லு சாப்பிடுது. யாரு? மாடு. நிறைய புல்லு சாப்பிடுது. அங்க இருக்க பசுக்கள்லாம் ஒரு ஒன்னுத்துக்கும் வந்து இதுவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பசு பராமரிப்புல அனுபவம் இருக்கவங்களுக்கு தெரியும், மாடு நல்ல புல்லு சாப்பிட்டது அப்படின்னா நிறைய பால் கொடுக்கும். சோ மடி நிறைய ரொம்ப. இதுல என்னன்னா, கிருஷ்ணர் அங்க இருக்கும்போது மடி எந்த அளவுக்கு ரொம்பிடுதுன்னா, மாடுங்களா பசுக்களால நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மடி ரொம்ப போயிடுதான். ஏன்னா அவ்வளவு புல்லு இருக்கு, பச்சை பசேல்னு ரொம்ப அருமையா இருக்கு. மழைக்காலம் வந்து அவ்வளவு புல்லு நிறைய சாப்பிடுதுங்க, அதுங்களால நடக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போவோமா பசுக்கள்லாம். ஆனா கிருஷ்ணர் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டறியும், உடனே ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது அந்த புல்வெளி எல்லாம் பாலா பாலால நிரம்பிடுமா, பால் அப்படியே சிந்திடும். சோ அந்த மாதிரி இங்க வர்ணிக்கப்படுது. மழை காலத்துல கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறது, கிருஷ்ணர் பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து வர்ணிக்கிறார். கிருஷ்ணர் கூப்பிட்டார்னா உடனே ஓடி போயிடுவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, மாடு மேய்க்காம இருக்க முடியுமா மழை பெய்யுன்னு சொல்லிட்டு, மழை காலத்தையும் மாடு பசுக்கள்லாம் கூட்டிட்டு போவார். பசுக்கள்லாம் கூட்டிட்டு போகும்போது மழை பெஞ்சது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கொகைகள்ல மரங்கள்லாம் ஒதுங்கிப்பாங்களாம் கிருஷ்ணர் அவரோட நண்பர்கள்லாம் ஒதுங்கிட்டு. அங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா, மழை காலத்துல குறிப்பா விருந்தாவன பகுதியில ரொம்ப அழகான இந்த கிழங்குலாம் வந்து நல்லா பிஞ்சா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும். சோ அந்த கிழங்கெல்லாம் பறிச்சு சாப்பிடுவாங்க. இது மாதிரி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய நண்பர்களோட மழை காலத்தை கழிச்சுருவார். அப்புறம் அப்படியே இலையுதிர் காலம் வருது. இலையுதிர் காலம் வந்ததுக்கு அப்புறம் நீர் பரப்புலாம் மறுபடியும் வந்து தூய்மை அடையுது. எல்லா இடமெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுது. சகதி அந்த மலையினுடைய தாக்கம்லாம் அப்படியே கொஞ்சம் அடங்கி போகுது. ஸோ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த நீர் பரப்பெல்லாம் தூய்மை அடையுது, சகதியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா, எந்த நீர்ப்பரப்பு எடுத்துக்கிட்டாலும் தண்ணி வந்து சுத்தமா இருக்காது, அப்படியே சேரும், சகதியுமா இருக்கும். ஆனா செந்தண்ணி ரொம்ப சிகப்பு கலர்ல வந்துடும், இல்ல பால் அந்த மண்ணெல்லாம் கலந்து சகதியாட்டம் இருக்கும் தண்ணி. ஆனா மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வந்து மறுபடியும் தெளிஞ்சிடும். சோ இது எதோட ஒப்பிடப்படுதுன்னா, ஒரு யோகியானவன் ஏதாவது ஒரு சில காரணத்தினால கலங்க முற்றாலும் மறுபடியும் அவன் வந்து அந்த யோக பாதைய மேற்கொள்ளும் போது அவன் மறுபடியும் தெளிவு பெறறான் அப்படின்னு சொல்லி ஒப்பிடுற. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா எந்த எப்ப ஒரு யோகி யோகியானவன் இந்த யோக பயிற்சியை மேற்கொள்றான், ஆனா அதுல அவன் வெற்றி அடையல அப்படின்னா அப்ப அவனுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அர்ஜுனன். எங்க கேக்குறான்? ஏழாவது அத்தியாயத்திலயா? நேத்துதான் சொன்னேன், அதனால அமைதியா மித்தவங்க சொல்லுங்க. எங்க கேக்குறான் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட? கீதையில கேக்குறான். யோக பயிற்சியில ஒருத்தன் மேற்கொள்றான், ஆறாவது அத்தியாயத்துல சாங்கிய யோகம் இல்லாது அமீன் புக்ல தப்பா இருக்கு, அது தியான யோகம். தியான யோகத்துல அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணர்கிட்ட, இந்த மாதிரி இந்த யோக பயிற்சி ஒருத்த மேற்கொண்டு அதை வந்து பாதியில விட்டுட்டான் அப்படின்னா அவனோட கதி என்ன ஆகும்? அவன் வந்து ஒரு மேக மாதிரி ஆயிடுறானே. அர்ஜுன் என்ன உதாரணம் கொடுக்குறான்னா, சித ஒரு மேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேகம் குரூப் இருக்கும், அந்த மேகம் வந்து ஒரு ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன மேகம் மட்டும் பிரிஞ்சு இன்னொரு பெரிய பெரிய மேகத்தை போய் சேரலான்னு சொல்லி போகும். ஆனா காத்து வந்தது அப்படின்னா அந்த சின்ன மேகம் வந்து சிதறி போயிடும். அது மாதிரி ஒருத்த வந்து பௌதிகமான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்தை எடுத்துக்கிறதுக்காக வர்றான். ஆனா அந்த ஆன்மீக இலக்கை அடைய முடியாம பாதியில விழுந்துடுறான். அப்ப வந்து பௌதிகத்திலையும் இல்லாம ஆன்மீகத்திலையும் இல்லாம போயிடுறானே, அப்ப அவன் கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேக்குறான். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாத, எவன் ஒருத்த நல்ல செயலில் ஈடுபடுறானோ அவன் வந்து எப்பவுமே கெட்ட விளைவுகளை சந்திக்கிறது கிடையாது. ஸோ அவன் வந்து பல வருடங்கள் சொர்க்கலோகத்தில் அனுபவிச்சதுக்கப்புறம் ஒரு செல்வந்தர்கள் குடும்பத்திலேயோ பிராமணர்கள் குடும்பத்திலேயோ பக்தர்கள் குடும்பத்திலேயோ பிறப்பான் அப்படின்னு சொல்லி வழி கொடுக்குறார். ஸோ இங்கே சுகதேவ கோஸ்வாமி என்ன ஒப்பிடுறார் அப்படின்னா, எப்படி இலையுதிர்காலம் வந்தது அப்படின்னா, இந்த சகதியெல்லாம் போய் நீர் பரப்பெல்லாம் தெளிவாகுதோ அது மாதிரி யோகியானவன் கலங்கம் அடைஞ்சு இருந்தாலும் மறுபடியும் அவன் வந்து அந்த யோக பயிற்சியை மேற்கொள்ளும் போது, இது பக்தி யோகியாகவும் இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம், பக்தியை மறுபடியும் நம்ம மேற்கொள்ளும் போது, தீவிரமா மறுபடியும் பக்தியை பயிற்சி பண்ணும்போது எப்படி இந்த நீர் பரப்பெல்லாம் தெளிவா இருக்குதோ அது மாதிரி பக்தர்களுடைய மனமும் வந்து தெளிவடையும், அதோட ஒப்பிடப்படும். சரியா? அப்புறம் இலையுதிர்காலம் வந்ததுன்னா இன்னும் என்னெல்லாம் அறிகுறிகள் தெரியும்னா, வானம் தெளிவாயிடும், அப்புறம் சகதியெல்லாம் போயிடும், ரோட்ல இருக்க சகதியெல்லாம் போயிடும், அப்புறம் மிருகங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்ச மாதிரியாம். மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? அது வந்து சும்மா வேட்டையாட மிருகங்கள், வீட்டு மிருகங்கள், அதாவது பசுக்கள், குறிப்பாக பசுக்கள் இங்கே சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், பசுக்கள் மான் போன்ற மிருகங்கள்லாம் வந்து மழை பெஞ்சதுன்னா எங்கேயாவது ஒதுங்கிக்கும், அதுங்க வந்து வெளியில் போக முடியாது. எரும் மாடுனா எரும் மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க, என்ன மழை பெஞ்சாலும் அது ஜாலியாக நிற்கும், மழை பெஞ்சாதான் அதுக்கு குஷி. எரும் மாடெல்லாம் இங்கே சொல்ல, பசு மாடை சொல்ல. பசு என்ன பண்ணும்? மழை பெஞ்சது அப்படின்னா அந்த கொட்டகை, கொட்டகை தானே சொல்லுவாங்க, கொட்டகைக்குள்ளார பசு துழுவம் தொழுவோம், ஓகே கொட்டகைன்னு
சொல்லுவோம்,
கொட்டகைக்குள்ளார அப்படியே அடைஞ்சு கிடக்குமா பசுக்கள்லாம். ஸோ இலையுது காலம் வந்தது அப்படின்னா பசுக்களுக்கு விடுதலை கொடுத்த மாதிரியா, பசுக்கள் வந்து விடுதலை, அதுங்க சந்தோஷமா வெளியில போகலாம் வரலாம், நிறைய
கட்டி போட்டு வச்சிருக்க மாட்டாங்களா?
விருந்தாவனத்துல மாடு கட்டுறதுலாம் கிடையாது, கிருஷ்ணர் வந்து கூப்பிட்டாருன்னா அங்கங்க லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறாரு அவரு. சோ அவர் வந்து அந்த மாட்டு தொழுவத்துல இருந்து அது வந்து சந்தோஷமா வெளியில போலாம். சோ கவனிங்க, இங்க மூணு விஷயம் சொல்லப்படுது. ஒண்ணு, வானம் வந்து தெளிவாயிடுது. வானம் எப்படி தெளிவாயிடுது? சகதியெல்லாம் போயிடுது, மிருகங்கள்லாம் விடுதலை அடையுது. இது மாதிரி இது எதோட ஒப்பிடப்படுது அப்படின்னா, ஆசிரமத்தில் வசிக்கிறவங்க எல்லாரும் பக்தியினால எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, நாலு ஆசிரமத்தை சேர்ந்தவங்களும், அதாவது பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசா, இந்த நாலு ஆசிரமத்தில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து பக்தியினால அவங்க வந்து விடுபடுறதுக்கு ஒப்பிடப்படும். அப்புறம் இந்த மேகமெல்லாம் வானம் இருந்த தண்ணியெல்லாம் கொடுத்துருச்சு. மழை காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்த தண்ணியெல்லாம் கொடுத்துருச்சு. தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மேகம் எப்படி இருக்குது? ஜொலிக்குது, பிரகாசமா இருக்கு. என்ன சொன்னீங்க? வறண்டு போயிடுச்சு, வறண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆனா பாத்தீங்கன்னா மேகம் தெளிவா இருக்கு, ஜொலிக்குது, வெண்மையா இருக்குதா, பளிச்சு, கருமேகம் இல்லாம நீல நிறத்துல அழகா மேகமானது ஜொலிக்குது.
ஈவினிங்ல வந்து கொஞ்சம் கலர் மாதிரி
நீலமோ வெண்மையோ, வானம் வந்து ஜொலிக்குது, நீரை வந்து கொடுத்துருச்சு, நீரை கொடுத்த மேகமானது தெளிவா இருக்கு. சரியா? சோ இது வந்து இங்க எதோட ஒப்பிடப்படுதுன்னா, ஒரு பக்தனோ யோகியோ சாதுவோ தன்னுடைய ஆசைகள் எல்லாம் விட்டுட்டான் அப்படின்னா அவன் ஜொலிப்பா இருக்கலாம். அந்த ஆசையெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஆசையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஆனந்தமா இருக்கலாம், ஜொலிப்பா இருக்கலாம். ஆசைகளை விட்ட சாது எப்படி ஜொலிப்பானோ அது மாதிரி இந்த மேகங்கள்லாம் ஜொலிக்குதான். இப்ப வெல் மென்மையா இருக்கு மேகங்கள்லாம், அந்த கருப்பா இருந்தது போயிடுச்சான். எவ்வளவு அழகா சொல்ற பாரு. அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லப்படுது, மறுபடியும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா மழை காலத்துல நிறைய இடத்துல தண்ணி தேங்கும், சின்ன சின்ன இடத்துல கூட தண்ணி தேங்கும், சின்ன சின்ன குட்டையில எல்லாம் தண்ணி தேங்கும். அந்த தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அங்க கூட மீன் வந்துடும், பாத்திருப்பீங்க. ஏதாவது சின்ன சின்ன குட்டை வந்தது அப்படின்னா அங்க கூட மீன் வந்துடும். ஆனா அந்த குட்டையில என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல தண்ணி போயிடும். தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும், மீன் எல்லாம் செத்து போயிடும். சரியா? ஆனா இந்த மீன் வந்து இதெல்லாம் சாவறதுல புடிச்சிட்டு போயிடுறாங்களா, ஆனா அந்த குட்டையில மீன் இருக்கு அப்படின்னா அந்த மீன் என்ன உணர்றது இல்ல, தண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, நான் சாக போறேன் அப்படிங்கறத இந்த மீன் வந்து உணராம குட்டையிலே இருந்தாலும் சரி ஜாலியா தான் நான் இருக்கேன்னு நினைச்சு இருந்தேன். இது வந்து கிரகஸ்தர்களுக்கு ஒப்பிடப்படுது. நாம வந்து கொஞ்சம் வாழ்க்கை தான், ஒவ்வொரு நாளும் வாழ்நாளெல்லாம் முடிய போகுது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்நாள் போக 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 வாழ்நாள் குறைஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கறத உணராம நான் இந்த குட்டையிலே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பிரபுபா சொல்றார், இப்ப ஜனங்க எல்லாரும் பிறந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து 35 பிறந்த நாள், ஜனங்க வந்து சொல்லுவாங்க மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, இதே மாதிரி பல நாட்கள் திரும்பி திரும்பி வரணும் அப்படிமா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எத்தனை பேர் ஊர்ல உலகத்துல இருக்கவங்க, இப்ப பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா கருணாநிதிக்கு எல்லாம் பிறந்த நாள்னா, கருணாநிதி 83வது பிறந்த நாள், 83 84 ஏதோ 83வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே நோட்டி சொட்டி ஊர் உலகத்துல கோடான கோடி ஜனங்க, லட்சோப லட்சம் ஜனங்க வந்து அவங்க அவர் வந்து இன்னும் நீண்ட காலம் வாழணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வாழ முடியுமா? முடியாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வருஷம் போகும்போதும் ஆள் காலம் குறைஞ்சுட்டே இருக்கு. அத வந்து முட்டாள் வந்து உணர மாட்டான். பி அட்டன்டிவ், வெரி பிலாசபிக்கல் டாபிக். நம்ம வந்து முட்டாள் என்ன பண்றான், எவ்வளவுதான் அவனுக்கு வந்து வயசு ஆயிண்டே போனாலும் உணர்றதே கிடையாது. இந்த இது வந்து குட்டையில இருக்க மீனுக்கு ஒப்பிடப்படுது. குட்டையில இருக்க மீனுக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது. அது பாட்டு நான் குட்டையில தானே இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டே இருக்கும். ஆனா தண்ணி கீழே போயிட்டே இருக்கும், செத்து போயிடும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய கிரகஸ்தனுக்கு இங்க ஒப்பிடப்படும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த இலையுதிர் காலம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகள் எல்லாம் ஒரு காரியம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீரை வந்து முடிஞ்ச வரைக்கும் தேக்கி வைப்ப பாப்பாங்க. கரெக்டா? நீரை வந்து கூடிய மட்டும் கொஞ்சம் பாத்தி எல்லாம் கட்டி கொஞ்சம் தண்ணி வந்து தேக்கி வைப்போம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தண்ணி எவ்வளவு தேக்கி வைக்க முடியுமோ வீணாகாம தேக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதோட ஒப்பிடப்படுதுன்னா, யோகிகள் வந்து தங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதோட ஒப்பிடப்படுது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தி ஆகணும். நம்ம புலன்களை கட்டுப்படுத்தினாதான் நம்ம வந்து வெற்றி, நம்ம வந்து யோகத்துல முன்னேற முடியும். யோகத்துலனா பக்தி யோகத்திலையும் இதுல வந்து நம்ம முன்னேற முடியும். புலன்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது அவசியமாகும். ஸோ அது மாதிரி இது வந்து விவசாயிகள் நீரை பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒப்பிடப்படுது. அப்புறம் வானம் வந்து ஜொலிக்குது, முதலே பார்த்தோம். இது வந்து இங்கே இன்னொரு விஷயத்துக்கு ஒப்பிடப்படுது. எதோட ஒப்பிடப்படுதுன்னா, எவன் ஒருத்தனுக்கு ஞானம் கிடைச்சிருச்சோ அவன் ஜொலிக்கிறானோ, வானம் சூரியன் வந்துடுச்சு. இங்க வந்து இலையுதிர் காலத்துல இந்த இடத்துல வந்து சூரியன் வர்றதுனால ஜொலிக்கிறது சொல்லப்படுது. முதல்ல என்ன சொல்லப்பட்டது, ஆசைகளை விட்ட சாதுவுக்கு மேகத்தினுடைய நீரை விட்ட மேகம் ஒப்பிடப்படுது. மேகம் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துருச்சு அப்படின்னா ஜொலிக்கும். அது மாதிரி ஆசைகள் எல்லாம் விட்டுட்ட சாது ஜொலிக்கிறான்னு சொல்லப்படுது. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, சூரியன் வந்துட்டதுனால வானம் வந்து ஜொலிக்குது. அது மாதிரி எப்போ ஒருத்தனுக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சோ அவன் வந்து அதனால ஜொலிக்கிறான். இந்த ஞானம் அப்படிங்கிறது பல இடங்கள்ல வெளிச்சத்துக்கு ஒப்பிடப்படுது. நம்ம முதல்ல சொன்னோம், பேப்டிஸ்ட் கார்டு மேகசின்ல பிரபுபா கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்கார், அங்க வந்து சொல்ற இந்த அறியாமை அப்படிங்கிறது இருட்டு, ஆனா கடவுளை பற்றிய ஞானம் அப்படிங்கிறது வெளிச்சம். கிருஷ்ணரே இந்த கீதையில சொல்றார், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க, யாரு டக்குன்னு கிளிக் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஞானத்தை வந்து ஒரு நெருப்புக்கு ஒப்பிடுற, ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிடுற. ஞானம் அப்படிங்கிற வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா அவன் வந்து அஞ்ஞானத்துல இருந்து விடுபடுறான், அவன் வந்து முன்னேறான். அந்த ஞானி வந்து ஜொலிக்கிறான். எவனுக்கு வந்து ஞானம் கிடைக்குதோ அவன் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். இது வந்து சூரிய வெளிச்சத்தினால வானம் பிரகாசமாகிறது ஒப்பிடப்படுது. சொல்லுங்க பாக்கலாம். ஃபோர்த்து சாப்டரா செவன்த்து சாப்டரா? சரி, ஒரு க்ளூ தர். இது வந்து சத்துர் ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணர் சொல்றார், யார் வந்து என்னுடைய பக்தனோ அவனுக்கு வந்து நான் இதயத்துக்குள்ளார இருந்து வெளிச்சம் கொடுக்குறேங்க. என்ன சொல்ற? ஓகே, நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. அடுத்து நெக்ஸ்ட், தேஷாம் ஏவானுகம் பார்த்தம், தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அஹம் மத்யான ஜந்தமஹ. ஓகே, கோ அண்ட் ரீட் டுடே, நெக்ஸ்ட் வீக் எல்லாம் படிச்சுடுவோம். ஸ்லோகா சத்துர் ஸ்லோகானாலும் ஓகே. ஸோ இங்க வந்து ஒப்பிடப்படுது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மழைக்காலம் வந்தது, மழைக்காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து காமம் வந்து அதிகமாக வருமா. மழைக்காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வரும்போது காமம் அதிகமாகுமா. பசுக்கள், வாத்து, அப்புறம் பறவைகள், இதெல்லாம் வந்து தன்னுடைய துணையை தேடி போகுமா. இதெல்லாம் வந்து தன்னுடைய துணையை தேடி போகும், இல்லை அந்த துணைகளை தேடி ஆண் துணைகள் வரும். பெண்களை தேடி ஆண்களும், ஆண்களை தேடி பெண்களும் வருவான். ஏன்னா அந்த மழைக்காலம் முடிஞ்சு இலையுதிர் காலத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். மழைக்காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வரும்போது காமம் வந்து அதிகமாகி ஆண் மிருகங்கள் பெண் மிருகங்களை நோக்கியும், பெண் மிருகங்கள் ஆண் மிருகங்களை நோக்கி போகும். இது எப்படி ஒப்பிடப்படுதுன்னா, இது வந்து இயற்கையாக போகுதான். இது எதோட ஒப்பிடப்படுதுன்னா, ஒரு பக்தன் பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா அவனை தேடி எல்லா விதமான இதர வித நலன்கள் எல்லாம் தானா வருமா. அதாவது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பக்தன் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து சில்லற விஷயத்தெல்லாம் பத்தி பொறுப்படுத்த தேவையில்ல, கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், என்ன சொல்றார், வேற யாராவது சொல்றாங்க பார்ப்போம், ஆனா இந்த ஸ்லோகம் கிடையாது. ஒருத்தன் பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, கிருஷ்ணரே எல்லாத்தையும் பார்த்துப்பார். கிருஷ்ணர் வந்து இன்னும் சொல்லணும்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு தூய்மையான பக்தி செய்யறாங்களோ அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கிருஷ்ணர் பாதுகாப்பார், என்ன இல்லையோ அதை கொடுப்பார். அது எங்க சொல்றாரு கிருஷ்ணர் கீதையில, ஒன்றில் குத்தம் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறா காலையில.
என்ன
சொல்ற கிருஷ்ணா சொல்லுங்க பாக்கலாம். வெங்கடேஷ் சொல்லு, தெரியலையா? நிஜமா தெரியல. அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யோபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யஹம். எல்லாம் மனப்பாடம் பண்ணது, எல்லாம் மறந்து போச்சு எல்லாருக்கும். இது பண்ணலையா நீங்க? சரி, அடுத்த வாரத்துக்கு இன்னொரு எக்ஸசைஸ், இதே மனப்பாடம்
பண்ணிட்டோம்.
நைன்த் சாப்டர் 24 அனன்ய பக்தியில இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேங்கிற, அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் பாதுகாத்துக்கிறேங்கிற. அதாவது கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னா அவன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவனை தேடி வருமா, அவன் அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது வந்து இங்க ஒப்பிடப்படுது. அப்புறம் இன்னொரு ஒப்பிடு என்னன்னா, சூரியனை பார்த்தறியும் மலரக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, என்ன?
தாமரை.
சூரியன் வந்துருச்சு அப்படின்னா தாமரை வந்து உடனே சூரியனை பார்த்தனே அப்படியே மலர்ந்துடும்.
திரும்ப சூரியனை பார்த்து திரும்ப
பேனா, சூரியனை பார்த்தறியும் தாமரை வந்து மலரும். அதாவது இலையுதிர்கா மழை காலத்துல சூரியன் இல்லாம இருக்குது, இலையுதிர்காலம் வரும்போது நிறைய தாமரை தாமரை பூக்கும், தாமரை பூத்து தாமரை மலரும், சூரியனை பார்த்தறி மலரும். ஆனா ஒரு வகையான தாமரை இருக்கு, அந்த தாமரை வந்து ராத்திரியில தான் மலரும். தெரியல, இந்த இடத்துல வந்து குமுதான்னு சொல்லப்படுது, எனக்கு
என்னன்னு தெரியல.
குமுதம்னா அல்லியா? ஓகே, குமுதாங்கிறது அல்லியோட பேரா? ஓகே, அல்லி வந்து ஓகே ஓகே, அல்லி வந்து ராத்திரியில மலரும், சந்திர கண்டனையும் மலரும், சூரியனை கண்டறி எல்லா தாமரை மலர்களும் மலருது, இந்த அல்லியானது ராத்திரியில மலருது. ஸோ இது வந்து எப்படி ஒப்பிடப்படுதுன்னா, ஒரு மன்னர் வந்து நல்ல மன்னராக இருந்தார் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களாம், யாரை தவிர அப்படின்னா திருடர்களை தவிர. திருட்டு பசங்களுக்கு நல்ல ஆளுங்க வந்துட்டா கஷ்டம், அதனால கலியுகத்தில் எப்படி இருக்குது, திருடன்களே ராஜாவாயிடுறான். அப்ப நல்லவங்களுக்கு கஷ்டம், திருடர்கள் எல்லாரும் குசி. ஏன்னா நிறைய பேர் திருடங்க தானே இருக்காங்க, திருடர்களும் அயோக்கியர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிச்ச ஒரு அரசாங்கம்னா அப்படிதான் இருக்கும். ஜனநாயகத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல பேரு டெமோக்ரஸி. பிரபுபாத் சொல்றாரு, டெமோக்ரஸி இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டீமன் கிரேசின்பர். டீமன்னா அசுரன், கிரேசினா முட்டாள், பைத்தியம். ஸோ பைத்தியக்கார அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பைத்தியத்தை தயாராக தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த ஜனநாயகம். ஸோ இந்த ஜனநாயகம், ஆனால் இங்கே இவர் சொல்றது, சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல ராஜா இருந்தார் அப்படின்னா அந்த ராஜா மக்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்துறார், மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறார், திருடர்களை தவிர. அது வந்து எதோட ஒப்பிடப்படுது, சூரியனை பார்த்தா தாமரையெல்லாம் மலருது, அள்ளி மலர்றதில்லை. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த இலையுதிர்காலம் வந்தறியும் வியாபாரி வெளியில் போகலாமா? வியாபாரி அது அறிய வியாபாரத்துக்கு வெளியில் போக முடியாது, மழை பெய்யும் போது மழை காலத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு போக முடியாது. சாது வெளியில் போவாராம், சாது எதுக்கு வெளியில் போவார், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. மன்னர் வெளியில் போவாராம், எதுக்கு, மக்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு, வரி வசூல் பண்ணுறதுக்கு. பிரம்மச்சாரி வெளியில போவாராம், எதுக்கு, குரு சேவை பண்றதுக்கு, இன்னும் நல்லா பிரச்சாரம் பண்றதுக்கு. இவங்க எல்லாரும் வெளியில போலாம். இது எப்படின்னா, காலம் வரும்போது அவன் வெளியில போறான், ஒரு காலம் முடிஞ்சின்னொரு காலம் வரும்போது இவன் வந்து வெளியில போறான். இது வந்து ஒரு பக்தன் பக்தியில எவன் ஈடுபட்டு இருக்கானோ அவனுக்கு காலம் வந்தது அப்படின்னா அவன் தானா முக்தி அடைஞ்சினோம். அதுக்கு இங்க ஒப்பிடப்படும். ஓகே, இதோட இந்த 20வது அத்தியாயம் முடியுது. 21, கோபியர்கள் குழல் இசையால் வசீகரிக்கப்படுதல். கிருஷ்ணர் புல்லாங்குழல் எடுத்து அழகா தன்னுடைய நண்பர் கோப நண்பர்களோட போகும்போது, மாடு மேய்ச்சின்னு போகும்போது தன்னுடைய புல்லாங்குழலை வச்சு ஊதிண்டு அழகா போறார். அந்த குழல் இசைகளை கேட்கும் போது கோபியர்கள் எல்லாம் பயங்கரமா வசீகரிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழல் ஊதிண்டு வர இந்த கிருஷ்ணர் இருக்காரு, இவரை பாக்குறத தவிர நம்ம கண்ணுக்கு வந்து வேற எதுவும் நல்லது கிடையாது. நம்ம கண்ணுக்கு பாக்கியம் இதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் புல்லாங்குழலோட வரக்கூடிய கிருஷ்ணரை பாக்குறதை காட்டிலும் நம்மளுடைய கண்ணுக்கு வேற பாக்கியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்படியே கிருஷ்ணர் புல்லாங்குழலோட இருக்கிறத வந்து கோபியர்கள் வரிசையா புகழ்ந்து சொல்றாங்க. அதுதான் இந்த அத்தியாயம் மொத்தமே. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த குழல் என்ன புண்ணியம் செஞ்சது, எப்பவுமே உன்னால முத்தம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்க, எப்பவுமே உன்னுடைய திருவாய், அதுல உன்னுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை எப்பவுமே சுவைச்சின் இருக்குதே இந்த புல்லாங்குழல். அப்படி இந்த புல்லாங்குழல் என்ன புண்ணியம் செஞ்சது, இந்த புல்லாங்குழலுடைய முதியோர்கள் அப்பா, அப்பா அப்பா யாரு, புல்லாங்குழலுக்கு அப்பா யாரு, மூங்கில். இங்க கோபியர்கள் சொல்றாங்க மூங்கில வந்து அப்பாவை ஒப்பிடுறாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அம்மா வந்து நதி, நதி எவ்வளவு தண்ணி எவ்வளவு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி மூங்கில்ல ஆனந்த கண்ணீர் வடிக்குதான். கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் உபயோகப்படுத்துறதை பார்த்து மூங்கில்ல ஆனந்த கண்ணீர் வைக்குதான். தாய் நதி வந்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னா பரவச நிலைகளுக்குரிய ஒரு அறிகுறிகள் என்ன, ஒன்று என்ன அப்படின்னா மயிர் கூச்சரியது. ஸோ மனிதர்களுக்கு எப்படி மயிர் கூச்சரியுமோ அது மாதிரி நதிகள் வந்து தாமரையை அப்படியே வெளிப்படுதுதான். தாமரை, தாமரை வந்து மலருதான். அப்புறம் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சார் அப்படின்னா மயிலாம் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மயிலாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குவான், கிருஷ்ணா எனக்கு ஆடணும், நீ புல்லாங்குழல் ஊது. உடனே கிருஷ்ணர் குழல் எடுத்து ஊத ஆரம்பிப்பார். உடனே மயிலாம் ஆடும், மயிலாம் ஆடுறத பார்த்துட்டு மற்ற உயிரினங்கள்லாம் அப்படியே அப்படியே திகச்சு போய் நிற்குமா. எல்லாம் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சத்தம் கேட்கும்போது இந்த பசுக்கள்லாம் அதனுடைய காதை வந்து அப்படியே கூர்மையா விரிச்சுக்கிட்டு கேட்குமா. அப்புறம் பசுக்கள் வந்து அப்படியே பிரமிச்சு கூர்மையா கேட்குமா. கன்றுகள் வந்து பிரமிச்சு கேட்கும்போது அப்படியே பால் குடிச்சுட்டே இருக்குமா, பசுனுடைய மடியில பால் குடிச்சுட்டு இருக்கும், அப்படியே வாயில அப்படியே பால் அப்படியே நிக்குமா, அப்படியே ஸ்டக் ஆகி கன்றுகள் வந்து கேட்டு. சோ இப்படி எல்லா உயிரினங்களும் திகச்சு நிக்குமா. வானத்துல தேவதைகள் எல்லாம் தன்னுடைய கணவன்மார்களோட போயிட்டு இருக்கிறாங்களாம், ஆனா கிருஷ்ணருடைய குழல் இசையால வசீகரிக்கப்பட்டு அவங்களுடைய அணிகலன்கள் எல்லாம் என்ன சொல்றது, கலண்டு போயிடுது. அவங்களுடைய அணிகலன்களும் லூஸ் ஆயிடுதான். அப்புறம் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கண்ணை மூடிண்டு அப்படியே கிருஷ்ணருடைய குழல் இசையை கேட்கறதுக்கு ரசிச்சுட்டு இருக்குமா. நதி ஓடிட்டு இருக்கக்கூடிய நதி அப்படியே நின்றுடுமா. அதனால என்ன ஆகும்னா பின்னாடி வந்துட்டு இருக்கிறது ஓவர் ஃபிளட்டா இந்த பக்கம் வந்து கிருஷ்ணருடைய பாதத்தை அப்படியே அழகா கழுவிட்டு போகும். அதுக்காக நதி வந்து அப்படியே நின்றுடும். பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதா கிருஷ்ணர் நடந்து போகும்போது அவர்கிட்ட இருந்து குங்குமம்லாம் உளுந்து அந்த புல்லுல வந்து சகப்பா இருப்பான் புல்லுலாம், அந்த புல்லை எடுத்து தங்களுடைய மார்புல வந்து தேய்ச்சிக்கிட்டு தங்களை வந்து திருப்திப்படுத்திப்பாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கோபியர்கள் இருக்கிற பக்தர்கள்லேயே இந்த கோவர்த்தனம் தான் சிறந்தது. ஏன்னா எவ்வளவு ஒரு பாக்கியம் கிருஷ்ணருக்கும் அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இது வந்து வேணுங்கிற தண்ணி கொடுக்குது, வேணுங்கிற வசதிகள் எல்லாத்தையுமே கொடுக்குது. இந்த கோவர்தனம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மொத்தத்துல சுகதேவ கோசாமி என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் நகருமோ அதெல்லாம் திகச்சு போய் நிக்கிதான், எதெல்லாம் நிக்குமோ அதெல்லாம் அதிர்ந்து போய் அப்படியே அவருக்கு வந்து உதவி செய்தான். சோ இது வந்து வர்ணிக்கப்படுது. அதுக்கடுத்து கன்னி கோப்பியர்களின் ஆடைகளை திருடுதல். யாரெல்லாம் இந்த அத்தியாயம் வரைக்கும் படிச்சீங்க? ஓகே, படிக்காதவங்க கிருஷ்ண புக்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மார்கழி மாசத்துல விரதம் இருக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து அவங்க பெண்களுடைய ஆடைகள்லாம் திருடி அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கிறார். அதுக்கடுத்து கிருஷ்ணருக்கு வந்து பசிக்குது, அவரு பசிக்குதுன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு, போய் நீ போய் பக்கத்துல இருக்க பிராமணர்கள்லாம் எக்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சாப்பாடு கேளு, எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேளு அப்படிம்ப. இவங்க போய் கேட்பாங்க, அவங்க கண்டுக்கே மாட்டான், கொடுக்க மாட்டோன்னு கூட சொல்ல மாட்டான், கண்டுக்கே மாட்டான், தர்றோம் தரலான்னு இருக்கிற நாங்க பாடி யாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அவங்க நொந்து போய் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து நீ போய் அவங்க மனைவியர்கிட்ட கேளு. சோ மனைவிமார்கிட்ட போய் கேட்பாங்க, மனைவிமார்களுக்கு பயங்கர சந்தோஷம், பெரும் மகிழ்ச்சி, அவங்க வந்து நாலு வகையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு கிருஷ்ணனை பாக்குறதுக்காக ஓடி வந்துடுவாங்க. அவங்களுடைய கணவன்மார்கள் சகோதரர்கள் எல்லாரும் தடுப்பாங்க, போகாதீங்க அப்படின்னு. கண்டுக்காம இவங்க வந்து போய கிருஷ்ணர் கூப்பிடுறாரு, நீ எல்லாம் என்னத்த சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. சோ விட்டுட்டு வரும்போது விட்டுட்டு வந்துருவாங்க, ஏன்னா அவங்க நீண்ட நெடுங்காலமா கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாங்க. இது வந்து ஏறக்குறைய பிருந்தாவனத்துல இருந்து மதுரா சைட்ல இது இந்த லீலை நடந்தது, மதுராவுக்கு பக்கத்துல இது. சோ ரொம்ப நாளா கிருஷ்ணரை பார்க்கணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணர் வந்துட்டாரு, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. சோ அப்ப வந்த நீ கிருஷ்ணர் சொல்வாரு, நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய கணவன்மார்களோட இருக்கிறதா நல்லது, சரி நீங்களாம் திரும்பி போங்க அப்படிமா. உடனே அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணர் மேல கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்லலாம், கோவிச்சுக்கிற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க, நாங்க வந்து உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு நீ தான் வேணும், அட்லீஸ்ட் உங்களுடைய திருப்பாதங்கள்ல இருந்து எங்களுக்கு வந்து அந்த துளசியாவது நாங்க வந்து எங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும், அந்த மாதிரியாவது நாங்க வந்து எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சமாவது உன்னுடைய பாக்கியம் எங்களுக்கு வேணும் அப்படிமா. சோ கிருஷ்ணரும் வந்து அவங்களை வந்து ஏத்துப்பார். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, கோபியர்கள் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோபியர்களும் இங்க இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய மனைவிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மனைவியர்கள் வந்து கிருஷ்ணர் வந்து தூரத்துல இருந்து வச்சுட்டார், தொலைவுல வச்சுட்டார் கொஞ்சம். அவங்கள வந்து கிருஷ்ணர், நீங்க என்னை எப்பவுமே நினைச்சுருங்க, என்னுடைய பேரை எப்பவுமே சொல்லிட்டுருங்க, என்னுடைய லீலைகளை எப்பவுமே கேட்டுருங்க, இது போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்திப்படுத்தி அவங்கள வந்து அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க அங்க போங்க, உங்க கணவன்மார்கள் எல்லாம் உங்களை ஏத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் போறாங்க, அவங்க கணவன்மார்களும் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு அவங்க வந்து தப்ப உணர்றாங்க, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளே வந்திருக்காரு, நம்ம வந்து இந்த சின்ன விஷயத்தால விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு அவங்க போகல, ஏன் அப்படின்னா கம்சனை கண்டு பயம், பக்கத்துல இருக்கிறானே கம்சன், கம்சன் ராஜாவாச்சே நம்மளை கொண்டுடுவான். இது எப்படின்னா, பக்தர்கள் தான் பக்தர்கள் ஆயிட்டாங்க அவங்களும், ஆனா பக்தியினுடைய உயர்ந்த நிலைக்கு போகல, அவங்களுடைய மனைவியர் வந்து பக்தியினுடைய உயர்ந்த நிலையில இருந்தாங்க, அதனால அவங்க கணவன் மனைவி தன்னுடைய கணவனா இருக்கட்டும் மைந்தனா இருக்கட்டும் யாரு தடுத்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் யாரு தடுத்தாலும் சரி, யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை சரணடைப்புறாங்க. ஆனா இந்த அந்தணர்கள் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற்கடவுள், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்த பட்சத்திலையும் கம்சன் இருக்கானேங்கிற பயத்துல போகாம இருக்காங்க. இது தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தி. ஓகே, ஹரே கிருஷ்ணா.